அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மைவோம் மாந்தரதம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்கு வைக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மாணாது. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பகானலம் வாதமறு சுகோதயம் பாதிதமிழ் நிராமயம் தாரகம் அதிலாத சஞ்சீவி நல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வாராத இன்பார இணை முன்னாளில் வந்தேயருளி மகாபலம் சேரவருள் விராவு செம்பாத நம ராமலிங்கார் மனதில் ராதசந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிந்தொருப்பால் விளங்க பயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே. அன்பினம் பிடியுள் அகப்படும் மலையே அன்பினம் குடில் புகும் அரசே அன்பினம் வளைக்குட்படும் பரம்பொருளே அன்பினம் கரத்தமோர் அமுதே அன்பினம் கடத்துள் அடங்கிடம் கடலே அன்பினம் உயிர் ஒளிர் அறிவே அன்பினம் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே. இன்று ஞாயிற்றுக்கிழமை 2018 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். குருவருளும் திருவருளும் சன்மார்க்கம் அறிவோம் என்ற இந்த மாதாந்திர நிகழ்ச்சியை 4வது மாதமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய தலைப்பில் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிக்கு தேவைப்படும் கையேட்டை அன்பர்களுக்கு முன்னதாகவே வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருந்தோம். இந்த தலைப்பில் தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா தன்னுடைய உரையை முதல் அளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து வழக்கம் போல் சத்விசார கேள்வி பதில்கள் இருக்கும். தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது ஜெயராஜ் ஐயா சில அருப்பா பாடல்களை பாடுவார்.
நன்றி ஐயா. ஐயா நமச்சிவையா ஐயா அவர்களுக்கு வணக்கம் வந்தனம். ஐயா
வணக்கம். வணக்கம் ஐயா.
பொது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, பொது நடன்சை மலரடி என் தலைமேலே அமைத்தீர், புத்தமுதம் அளித்தீர் என் புன்மையெல்லாம் பொருத்தீர், சதுமறை ஆகமங்கள் எல்லாம் சாற்றறிய பெரிய தனி தலைமை தந்தையாரே, சாகாத வரமும் எது நினைத்தே நினைத்தாங்கே அது புரியும் திறமும் இன்ப அனுபவ நிலையும் என கருளுவதற்கே, இது தருணம் என்றே நான் என்பதம் முன் கொடுத்தி என் புகழ்வேன் என் புடை உம் அன்புருந்தவாறே, வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய் நிலையும் அப்பால் புகழறிதாம் பெரிய பொருள் நிலையும் தெரிவித்தீர், புண்ணியரே நமது பாதாந்தம் அறிவித்தீர் சுத்த வடிவுடனே, பகர் விரண ஆகாரம் பரிசும் எனக் கழித்தீர், நாதாந்த தனி செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர், நடராஜரே நமக்கு நான் எது செய்வேனே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜயா. இன்றைய தலைப்பு வள்ளலார் வாக்கில் கடவுள் கட்டளை. ஜீவகருண்ய ஒழுக்கத்திலும் அகவலிலும் மற்றும் பல அற்பா பாடல்களிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னதாக நமக்கு குரு வள்ளலார் நமக்கு கருணையினால் பல குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை படிக்கும் போது அவை கடவுள் கட்டளை என்ற கருத்தை மனதில் நிறுத்தி படித்தால் அதன் ஆழத்தையும் கணத்தையும் மேன்மேலும் நன்றாக உணர முடிகிறது. அந்த வகையில் இன்றைய தலைப்பு மிக பொருத்தமாக ஐயா கொடுத்திருக்கிறது நமக்கு மேன்மேலும் ஒரு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம். நமச்சிவாயம் ஐயா நமக்கு ஆசானாக இருந்த இந்த மாதிரி பாடத்திட்டத்தை எடுப்பது நாம் எல்லோரும் செய்த பெரும் பாக்கியம் என்றே கருத வேண்டும். மென்மேலும் நான் பேசி காலத்தை கடத்தாமல் ஐயாவை மீண்டும் வரவேற்று அவரது பேச்சை தொடங்க அழைக்கிறேன். இப்போது தயவு திரு பேராசிரியர் டாக்டர் வை நமச்சிவாயம் ஐயாவின் உரை.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி,
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளையும், திரு அருட்பிரகாச வள்ளலார் பெருமான் திருவடிகளையும் வணங்கி ஆன்மநேய ஒருமைப்பாற்றுமை அன்பர்களால் இவ்வினைப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே மிகவும் திறம்பட இயங்கி வருகின்ற வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 4வது இணைப்பிலே கலந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ராமலிங்கர் வாக்கில் கடவுள் கட்டளை என்கின்ற தலைப்பிலே நாம் அவருடைய கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் வள்ளற் பெருமானால் எழுதப்பெற்று 1867 தர்மச்சாலையின் தொடக்க விழா அன்று வாசித்து காட்டப்பட்ட நூல். சமரச சன்மார்க்கத்தினுடைய வேதம் என்று பாராட்டப்படுகின்ற நூல். வள்ளற்பெருமான் மிக எளிய முறையிலே அனைவருக்கும் கடவுள் நெறியை காட்டுவதற்கு அடிப்படையாக அமைந்துள்ள ஒரு நூல். இந்த நூல் பயிற்சி சன்மார்க்கர்களுக்கு மிகவும் அவசியம். இந்நூலை மேலெழுந்த வாரியாக படிப்பது ஒன்று. பெருமானுடைய சொற்களை எண்ணி அவற்றின் பொருளை ஆராய்ந்து நோக்கி அதை பயிற்சிக்கு கொண்டு வருவது ஒன்று. நாம் அனைவரும் பலமுறை ஜீவாருண்ய ஒழுக்கம் என்கின்ற நூலை படித்திருப்போம். சில சமயங்களில் அதை ஆழ்ந்து நோக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே ஜீவாருண்ய ஒழுக்கம் என்கின்ற நூலிலே இருந்து கடவுள் கட்டளை என்று பெருமான் குறிப்பிட்டிருக்கிற பகுதிகளை மட்டும் நாம் இங்கே தொகுத்து காண இருக்கிறோம். கடவுள் கட்டளை என்று பெருமான் தந்திருக்கின்ற அந்த பகுதிகளை பற்றி நான் புரிந்து கொண்ட வரையிலே உங்களோடு கலந்து கொள்ள இருக்கிறேன். மனித பிறப்பினுடைய குறிக்கோள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். மனித பிறப்பினுடைய குறிக்கோள் தெரியாமல் மனிதர்களாக வாழ்ந்து விலங்குகள் பறவைகள் ஊர்வன போல நாமும் மடிந்து போனால் நாம் பிறவிகளிலேயே உயர்ந்த பிறவி, அறிவார்ந்த பிறவி என்று நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வது வீண். நிலவிலே கால் பதித்து விட்டோம், நீரினை உட்சென்று கட்டடம் கட்டிவிட்டோம், நெஞ்சினை பிழைந்து அறிவை சிகிச்சை செய்து விட்டோம், புதிய கலைகள் படைத்து விட்டோம் என்றெல்லாம் பெருமை பேசுகிற நாம் எதற்காக பிறந்தோம், நாம் எதனை நோக்கி செல்கின்றோம், நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன என்பதை தெரியாமல் இருந்தால் அறிவார்ந்த பிறவி என்று சொல்லிக் கொள்வதிலே பொருள் இல்லாமல் போய்விடும். அருளாளர்கள் திருக்குறள் போன்ற நூல்களிலும் நிவாரம் திருவாசகம் போன்ற திருமுறை நூல்களிலும் நாம் காணப்படும் ஒரு அறிவுரை என்ன என்றால், பிறவியினுடைய குறிக்கோள் என்ன என்று தெரியாமல் நாம் வாழ இயலாது, வாழ்தல் பயனில்லை என்பதே. ஏறக்குறைய 12 நாம் பிறந்ததிலிருந்து நம்மை பற்றியும் உலகை பற்றியும் முழுவதும் அறியாமலேயே கழிக்கின்றோம். இது பாலனாய் கழிந்த நாட்கள். பின்னர் வாலிபப் பருவம் வருகின்ற பொழுது வாலிப பருவத்திற்கு உரிய விருப்பங்களிலேயே நம் கவனம் திசை திரும்பவே, அதன் பின்பு நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை பற்றி சிந்தனை இல்லாமல் இருந்து விடுகிறோம். ஒரு காலத்திற்கு பின்பு மூப்பு ஏற்படுகிறது. என்று இளமை நீங்கியது, என்று மூப்பு வந்தது என்று தெரியாமலேயே மூப்பு நம்மை வந்து அடைகிறது. மூப்பு வந்த பின்னர் செயல்படுவதற்கு இயலாமையினாலே காலம் கழிகிறது. 7வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அருளாளர் திருநாவுக்கரசர் அவர்கள் பாலனாய் கழிந்த நாளும், பனிமலர்குழல் பாவையர் மேலனாய் கழிந்த நாளும், மூப்பு வந்து புலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் என்று தன்னுடைய பாடலிலே நொந்து கொள்ளுகிறார். வாழ்விலே பலர் இப்படி குறிக்கோள் இல்லாது வாழ்ந்து கெட்டு போயிருக்கிறார்கள் என்பதை அவருடைய பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது. இன்றைக்கு நிறுவனங்களும் ஏனையவர்களும் தங்களுடைய குறிக்கோள் என்ன என்பதை மிக பெரிதாக அச்சிட்டு தங்களுடைய அலுவலக முகப்புகளிலே வைக்கிறார்கள். அவர்கள் அதனை தொலைநோக்கு என்றும் நோக்கு என்றும் இலக்கு என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதை ஆங்கிலத்திலே விஷன் என்றும் மிஷன் என்றும் குறிப்பிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்றி ஒவ்வொரு ஆண்டும் கூட நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்று அவர்கள் குறியீடு செய்கிறார்கள். இதை போல நாம் வாழும் காலத்திலேயே நம்முடைய குறிக்கோள் என்ன என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அல்லவா, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதனை தெரிந்து கொள்வதற்காக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முதல் வாக்கியத்திலேயே பெருமான் அவர்கள் நமக்கு அந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பலகால் நீங்கள் படித்திருப்பீர்கள். எடுத்த எடுப்பிலேயே பெருமான் அவர்கள் ஒரே ஒரு வாக்கியத்திலேயே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய மைய கருத்தை மிக அழகாக பேசுகிறார்கள். உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் என்பதுதான் அந்த வாக்கியம். அருமையான அந்த வாக்கியத்தினுடைய பொருளை சிறிது பார்ப்போம். இந்த உலகத்தில் நாமெல்லாம் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள். சென்ற பிறவிகளிலே நம்முடைய வினை பயனாக இந்த பிறவியிலே மனித பிறப்பை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் நாம். அதனால் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த பிறப்பினால் அடையத்தக்கது எது, தக்கது தகாதது என்று பெருமான் சொல்லுகின்ற சொற்களை ஊந்தி கவனிக்க வேண்டும். தக்கது என்றால் தகுதியுடையது. நாம் மனிதனாக இங்கு வாழுகின்ற பொழுது அடையத்தக்கது எது, அடைய தகுதியுடையது எது? நாம் பொருள், கல்வி, புகழ், பெயர் முதலியனையெல்லாம் அடையத்தக்கது என்று எண்ணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமான் சொல்லுகிறார்கள் அவற்றிற்கு அந்த தகுதி இல்லை. நம்முடைய பிறவியின் குறிக்கோளை தான் நாம் அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் அடையத்தக்கது. அந்த குறிக்கோள் ஆன்ம லாபம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆன்ம லாபம் என்பது என்ன என்பதை அடுத்து பார்ப்போம். ஆனால் அந்த ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். காலம் உள்ள போதே என்றால் என்ன? மனிதன் 100 ஆண்டுகள் வாழலாம் என்று இன்றைக்கு அறிவியலாரும் மருத்துவ நூலாரும் கூறுகிறார்கள். வாழலாம். விதிவிலக்காக சிலர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். தோராயமாக 70 ஆண்டுகள் வரை எல்லோருமே உடல் நலத்தோடு இருக்க இயலும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் காலம் உள்ள போதே என்று பெருமான் குறிப்பிடுவது நாம் செயல்படக்கூடிய காலம் உள்ள போதே என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். வயது வளர வளர மூப்பு வந்து சேரச் சேர நாம் இருந்தாலும் கூட, நாம் வாழ்ந்தோம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட செயல்பட இயலாது. எடுத்துக்காட்டாக நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று எண்ணுங்கள். மூப்பு வர வர கால்களை மடித்து கீழே அமர்ந்து தியானம் செய்ய இயலாது. இயலவில்லையே என நாற்காலியில் அமர்ந்து தியானம் செய்யலாம் என்றாலும் ஓரிடத்து தொடர்ந்து 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் உட்கார இயலாது. இங்கனம் உடல் பொறிகளெல்லாம் இடம் கொடுக்காது, உடல் நலம் இடம் தராது. அதனாலே காலம் உள்ள போதே என்பது நாம் செயல்படக்கூடிய காலம் உள்ள போதே என்று பொருள் வரும். அந்த பொருளினை நாம் மனதிலே கொண்டால் பெருமான் சொல்லுகிற காலம் உள்ள போதே நாம் முயற்சி செய்து ஆன்ம லாபம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் அறிந்து கொண்ட பின்னர் அதை அடைய வேண்டும். அடைய வேண்டும் என்பது நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பொருள் தரும். அதனாலே இதை தொகுத்து பார்த்தால் இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணுமாக மனித பிறவியாக பிறந்த நாம் இந்த பிறவியிலேயே அடைய தகுதியுள்ள பெரும் பேராகிய ஆன்ம லாபத்தை நாம் செயல்படக்கூடிய காலம் உள்ள போது என்ன என்று அறிந்து அதனை அடைவதற்கு விடா முயற்சி செய்ய வேண்டும், அறிய முயற்சி செய்ய வேண்டும் என்பதாகும். மிக அழகாக வள்ளற் பெருமான் இப்பொழுது இதை நமக்கு தெளிவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆன்ம லாபம் என்பது என்ன? ஆன்ம லாபம் என்பது சுருக்கமாக சொன்னால் கடவுள் இன்பத்தை, நிலையான இன்பத்தை, பேரின்பத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த ஆன்மா அடையக்கூடிய ஊதியம், உயிர்க்கு ஊதியம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா, அதை போல ஆன்ம லாபம் என்பது ஆன்மா அடையக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் எது? அது இயற்கை உண்மை தனிப்பெரும் சுகம் என்று பெருமான் விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆன்ம லாபத்தை ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்று ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே பெருமான் விளக்கியிருக்கிறார்கள். அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை எதனால் அடையலாம் என்றால் அருளால் அடையக்கூடும் என்று பெருமான் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அந்த அருளை எப்படி அடைவது என்றால் சிவகாருண்ய ஒழுக்கத்தினாலே அடையக்கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆதலினாலே உலகத்தில் பிறந்த நாம் அடைய வேண்டியது ஆன்மலாபம். அதற்கு சாதனம், கருவி அல்லது வழி சிவகாருண்யம். அந்த சிவகாருண்யமே நம்முடைய குறிக்கோளை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்ற பாதை அல்லது சாலை. அதை அதனாலே தர்மச்சாலை அந்த குறிக்கோளை உடையது. இந்த ஆன்ம லாபம் பெறுவதை பதிவாழ்வு என்றும் கூட பெருமான் திருவருட்பாவிலே சில இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். நெஞ்சறி உறுத்தலிலே இறுதியிலே வருகின்ற வரிகளிலே பதிவாழ்வு வேண்டுகிறார்கள். அதேபோல இன்னும் ஒரு பாடலிலே சூழ்விலாது உழல் என்று தொடர்கின்ற பாடலிலே பதிவாழ்வு வேண்டுதல் என்கிற சொல்லை நாம் அந்த பாடலிலே காண்கிறோம். ஆதலினாலே ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்பது பதிவாழ்வு. மனித வாழ்வு மிக மிக குறையுள்ள சிறுமையுடைய வாழ்வு. பதிவாழ்வு என்பது பதியாகிய தலைவருடைய வாழ்வு. ஆதலினாலே உயர்ந்த வாழ்வு, அதனை அடைவதே நம்முடைய வாழ்வினுடைய குறிக்கோள் என்று அறியவர். இதை விளக்கி வருகின்ற வள்ளலார் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்க நூலிலே ஆண்டவருடைய கட்டளை 9 என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இனி அந்த ஆண்டவருடைய கட்டளை 9 கட்டளைகளை நாம் ஒவ்வொன்றாக தொகுத்து பார்த்தால் நம்முடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை நாம் ஏன் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் கட்டளையாக பெருமான் அவர்கள் சீவர்களெல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுதற்கு முயற்சி செய்ய கடவர்னா கட்டளை, ஆணை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் கடவர். முயற்சி செய்ய கடவர் என்று கடவுள் வேதத்தில் விதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக வேதத்தில் விதித்த பல செய்திகள் வெளிப்பட்டிருந்தாலும் கூட வள்ளலார் கூறுகிற இந்த அடிப்படையான செய்தி இவ்வளவு விளக்கமாக இதுவரை வெளிப்பட்டதில்லை. வள்ளலார் கூறிய பின்புதான் வெளிப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வேதம் பயிற்சியில் இல்லையோ தெரியவில்லை. இப்பொழுது பெருமான் சொல்லுவது சீவர்களெல்லாம் தேகங்களில் இருந்து அபாயங்களை நீக்கி என்று சொல்லுகிறார். சீவர்களை உயிர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உடம்பிலே உயிரோடு உலவுகிறவர்கள்தான் சீவர்கள். அவர்கள்தான் உயிர் பிறவிகள். இவர்கள் யார் என்றால் இந்த உடம்புக்குள்ளே வருவதற்கு முன்பு அந்த உயிராகி அந்த உயிர் ஆன்மா என்ற சொல்லாலே குறிக்கப்படும். ஆன்மாக்கள் நிரம்பியுள்ள இடம் ஆன்மா ஆகாசம் என்று குறிக்கப்படுகிறது. அந்த ஆன்ம ஆகாசத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் மிக இருண்ட ஒரு அந்தகாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு சூழலிலே இருக்கின்றன. அந்த இருட்டு என்ன என்றால் ஆணவம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆணவம் என்பதை தத்துவ நூலார் அறியாமை என்று சொல்லுகிறார்கள். அறியாமையாகிய இருட்கடலிலே அறிவு, செயல், விருப்பம் ஆகிய மூன்றும் இல்லாமல், காலம் செல்லுவதும் உணராமல், மிக நீண்ட காலம் கிடக்கின்ற அந்த ஆன்மா மீது இரக்கம் கொண்டு கடவுள் அதை இந்த மனித தேகத்தினுள்ளே செலுத்துகிறார். அப்படி மனித தேகத்திலே அது செலுத்தப்பட்டால் அது உயிர் என்று பெயர் பெறுகிறது, சீவன் என்று குறிக்கப்படுகிறது. எதற்காக ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும் என்றால், இப்படி ஒரு மனித தேகத்தை தந்து இந்த உலகத்திலே அந்த மனித தேகத்தை உலவச் செய்து இருக்க இடம், நுகர்பொருள்கள், உடல் உறுப்புகள் இவற்றோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இவற்றை கொடுத்தால்தான் அவை வாழும் முறையிலே பட்டறிவினாலே என்றால் இன்ப துன்பங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அனுபவிப்பதினாலே அறிவு விளக்கம் பெறக்கூடும். அந்த அறிவு விளக்கம் பெற ஆணவம் தேயத்தேய அறிவு விளக்கம் வரும். அந்த அறிவு விளக்கம் வர வர நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் ஒன்றுண்டு, அதனை அடைவதற்கு வழிமுறை இது என்று அது முயற்சியில் ஈடுபடும். ஆதலால் ஆன்மாக்களாக அணுத்தேகத்தோடு இருக்கிற அவைகள் மனித தேகத்தில் அதிகரித்தல் அல்லது மிகுதல் அவசியம் என்று வள்ளலார் பெருமான் விளக்கியிருக்கிறார். அப்படி மனித தேகம் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இருப்பது மாயை என்னும் சக்தி. மாயை என்ற சொல் தமிழிலே எதை குறிக்கும் என்றால், மாய்தலும் ஆய்தலும் ஆகிய இரண்டு செயல்களை குறிக்கும். மாய்தல் உங்களுக்கு தெரியும், ஆய்தல் தோற்றுவித்தல். ஆய்தல் தோற்றுவித்தல், தோற்றுவித்தவை திரும்பவும் ஒடுங்குதல் மாய்தல். இந்த இரண்டையும் செய்கின்ற சக்திகள் மாயை. அந்த மாயை இறைவனுடைய ஆணையினாலே செயல்படுகிறது. ஆக அந்த ஆணையினாலே தோன்றிய மனித தேகங்களுக்கு அந்த மாயையினுடைய சில குறிப்பிட்ட சக்திகளினாலேயே அபாயங்கள் நேரிடும் என்று வள்ளற் பெருமான் தன்னுடைய விளக்கத்திலே குறிப்பிடுகிறார். அந்த அபாயங்கள் என்ன என்பதற்கு ஏழு வகை அபாயங்கள் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவை என்ன என்ன என்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அந்த மாயையினுடைய வேறுபடு தோற்றங்களாகிய பசி, தாகம், பிணி என்பது நோய், இச்சை விருப்பம், எளிமை என்பது வறுமை, பயம் என்பது அச்சம், கொலை என்று பெருமான் அவர்கள் அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஏழினாலும் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னை சிந்தித்து பார்த்தாலே தெரியும், பசினாலே மிக கடுமையான துன்பம் வரும். போதுமான அளவு சரியான நேரத்திலே உணவு இல்லை என்றால் தேகம் பாதிக்கப்படும். தொடர்ந்து இது நிகழுமானால் அந்த உடலில் இருந்து உயிர் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே இது அபாயம் என்று பெருமான் குறிப்பிடுகிறார்கள். இதை போலே தாகம், இதை போலே நோய், இதை போலே விருப்பம். விருப்பத்தின் காரணமாக கூட ஒருவர் சோர்ந்து உயிரை இழக்கக்கூடிய நிலைக்கு வரலாம். பசி போல நான்கு நாட்களிலோ ஒரு வாரத்திலோ அல்லாமல் இச்சை என்கின்ற விருப்பத்தின் காரணமாக வரக்கூடிய அபாயங்கள் மாதக்கணக்காக கடந்து காலம் கடந்து வரக்கூடும். அதே போல எளிமை என்று சொல்லுகின்ற வறுமையினாலே பாதிக்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைவான உணவு, குறிப்பிட்ட நேரத்திலே மருத்துவ உதவி பெறாமல் இருத்தல் போன்றவைகளினாலே இந்த அபாயம் ஏற்படக்கூடும். அதை போல அச்சத்தினாலே உயிர் நீங்கக்கூடிய ஒரு சூழல் வரும், அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பிற கருவிகளினாலே பிறராலே கொலை செய்யப்படுகிற அபாயமும் நேரிடும். இதெல்லாம் மாயை என்கின்ற சக்தியினுடைய வேறுபடு செய்கைகள் என்று பெருமான் குறித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஏழு துன்பங்களும் இந்த தேகங்களுக்கு நேரிடக்கூடும் என்று நமக்கு தெரிகிறது. இனி பெருமான் இந்த இடத்திலே என்ன எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், இந்த துன்பங்கள் எல்லாம் ஏற்படாமல் தடுத்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தையும் அறிவையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். மாயினுடைய சக்தியினாலே அபாயம் நேரிடும் என்பது உண்மை, ஆனால் அந்த அபாயத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் நமக்கு தந்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எப்படி அந்த அபாயம் நேரிடாமல் தடுத்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு அதற்கு மனம், அறிவு, நினைவு, முனைவு என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்கள், புத்தி, சித்தம், அகங்காரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற நாலு உட்கருவிகள், அகக்கரணங்களையும், இந்திரியங்கள், ஐந்து இந்திரியங்களையும், உடல் உறுப்புகள், கால், கை முதலிய உறுப்புகளையும் உதவிகளாக பெற்று தன்னுடைய அறிவை கொண்டு மிக கவனமாக முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு, நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த சொல்லை, பெருமான் என்ன சொல்லுகிறார்கள், மிக கவனமாக முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு. பெருமான் அவர்கள் திருமுகங்களிலே, அதாவது கடிதங்களிலே குறிப்பிடுகிற பொழுது சர்வஜாக்கிரதையோடு என்கிற சொல்லாலே தன்னுடைய நண்பர் இருக்கும் ரத்தினத்திற்கு எச்சரிக்கை எழுதுகிறார்கள். விழித்திருக்க வேண்டும் என்று பெருமான் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். அதனால் அந்த விழித்திருத்தல் தான் சர்வஜாக்கிரதை. விழித்திருத்தல் மட்டும் போதாது, அதோடு நம்முடைய முயற்சியும் தேவை. அதனாலே இந்த ரெண்டினாலேயும் இந்த ஏழு அபாயங்களையும் தடுத்து கொள்வதற்கு தக்க சுதந்திரம், சுதந்திரம் என்பது உரிமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் தருகிறார்கள். இப்படி அருளாலேயே நமக்கு இந்த உரிமை கிடைத்திருக்கிறது. அறிவும் கொடுத்து, செயல்படுவதற்குரிய கருவிகளும் கொடுத்து, கடவுள் நீ இப்படி செயல்பட்டு மாயையினுடைய பாதிப்பில் இருந்து நீ விலகுவதற்கும் உன்னை காத்து கொள்வதற்கும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால அவர் அந்த சுதந்திரத்தை கொண்டு மனிதர்களெல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்கிற முதல் கட்டளையை பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், ஜீவாருண்ய ஒழுக்கம் முதல் வாக்கியத்திலே வாழ்வினுடைய குறிக்கோள் என்று சொல்லப்பட்ட ஆன்ம லாபத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னவர்கள் கடவுளுடைய கட்டளையே அது என்று இங்கே நமக்கு நினைவூட்டுகிறார்கள். ஆன்ம லாபத்தை பெறுதற்கு முயற்சி செய்ய கடவர் என்று. அந்த ஆன்மலாபம் தானே வந்து கிட்டுவதில்லை, மனிதர்கள் முயற்சி செய்து அதனை பெற வேண்டும் என்று அங்கே குறிப்பு தருகிறார்கள். அதனால யார் ஒருவர் செயலிலே ஈடுபடுகிறார்களோ, முயற்சி செய்கின்றார்களோ, அவர்களுக்கே இது சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகிலே நாம் பார்க்கின்ற பொழுது சில மனிதர்கள் அல்ல, பல மனிதர்கள் இந்த அபாயங்களிலே சிக்கிக் கொள்வதை பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தால் சில பேர் கவனம் இல்லாமல் சிக்கிக் கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் சில பேர் விதிவசத்தாலே அப்படி சிக்கிக் கொண்டிருப்பது நமக்கு புரிகிறது. ஆக ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன இந்த ஏழு வகை துன்பங்களும் வந்து சேர்வதற்கு. முதல் காரணம் ஊழ் என்று சொல்லப்படுகிற விதி, இரண்டாவது காரணம் கவனமின்மை. இந்த ரெண்டு காரணங்களினாலும் இந்த ஏழு துன்பங்களும் உயிர்களுக்கு வந்து சேருகின்றன. அப்படி இவற்றினாலே பாதிக்கப்படுகின்ற மனிதர்கள் விஷயத்தில் பிறர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கடவுள் கட்டளை என்று இரண்டாவது கட்டளையாக பெருமான் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டளையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்மை காப்பாற்றிக் கொள்வது மட்டும் கூறியிருந்தால் அது முதல் கட்டளையோடு முடிந்து போகிறது. அதை தொடர்ந்து எழுதப்படுகிற இரண்டாவது கட்டளை, நம்மை போல பிற உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற கட்டளையாக இருக்கிறது. எந்த சமயத்திலே காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்த ஊழ் வகையாலும் அஜாக்கிரதையாலும் இந்த அபாயங்கள் எல்லாம் நேருகிற பொழுது அவற்றை தவிர்த்து கொள்ள இயலாது வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் என்று குறிப்பிடுகிறார். தவிர்த்து கொள்ளக்கூடிய வசதி உள்ளவர்களை பற்றி பெருமான் அவர்கள் சொல்லவில்லை. தவிர்த்து கொள்ளக்கூடிய வசதி இருந்தும் தவிர்க்காது சோம்பலோடு இருக்கிறவர்களை பற்றியும் வள்ளலார் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த இரண்டிலும் இரண்டு காரணங்களும் அல்லாமல் பலர் இதிலே வருகிறார்கள். அவர்கள் எப்படி என்றால், எடுத்துக்காட்டாக கவனமின்மையினாலே இருக்கலாம். நாம் பலரும் கவனமில்லாமல் இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். அதே போல பலர் ஊழ்வகையினாலே இதில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதனால பெருமான் அவர்கள் அப்படி பாதிக்கப்படுகிற மனிதர்களிடையே சீவர்களிடையே அவைகளை நீக்கத்தக்க, அவைகளிலிருந்தும் அந்த சீவர்களை காப்பாற்றக்கூடிய தக்க சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது கடவுள் கட்டளை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கட்டளையை கவனியுங்கள். மற்றவர்கள் தகுதி உடையவர்கள் என்று தக்க சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் என்று குறிப்பிடுகிறார். தக்க சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் யார்? காலம் இருக்கிறது, பொழுது இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அவரை செய்யக்கூடாது என்று தடுப்பவர் எவரும் இல்லை. இவற்றைத்தான் சுதந்திரம் என்று வள்ளற் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். இப்படி சுதந்திரம் உள்ள மனிதர்கள் தயவோடு, காருண்யத்தால் என்றால் தயவோடு என்று அர்த்தம், காருண்யத்தால் அவர்கள் படுகிற துன்பங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கடவுள் கட்டளையாக விளக்கம் தருகிறார். இந்த இடத்திலே குறிப்பிட்டிருப்பது என்ன என்றால், இவ்வளவு வசதிகளும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அறிவும் இருந்தும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான். பழைய சாத்திர நூல்களிலே பாவம் புண்ணியத்தை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். பாவத்தை பற்றி விளக்குகிற பொழுது முதல் பாவமாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், புண்ணியம் செய்யாமல் இருப்பது பாவம் என்றே குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு கடுமையான விதி என்று சொல்லலாம். புண்ணியம் என்பது என்ன என்றால், பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல் என்று விளக்கம் தருகிறார்கள். ஆக பிற உயிர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என்று ஆகிறது. நான் நன்மையும் செய்வதில்லை, நான் தீமையும் செய்வதில்லை, நான் வாழாயிருக்கிறேன் என்று மனிதர்கள் ஒதுங்க முயலாது. அவசியம் செய்தாக வேண்டும் என்று நம்முடைய சாத்திரங்களும் வற்புறுத்துகின்றன. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே கடவுள் கட்டளையிடுகின்ற பொழுது முதற்கட்டளையாக நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றும், இரண்டாவது கட்டளையாக பிறர் வருந்துகின்ற பொழுது அந்த வருத்தத்தை நீக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றும் குறிப்பிடுகிறார். இனி அடுத்தபடியாக கட்டளை மூன்றினை கவனிக்க வேண்டும். கட்டளை மூன்று சிறிது விரிவாக பேசுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்த ஒரு கருத்தை சிறிது விரிவாக பேசி கடவுள் விதி எப்படி இருக்கிறது என்பதை விளக்கம் தருகிறது. அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகிற அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வஞ்சித்தல் என்ன என்றால், என் கையிலே பணம் இருக்கிறது, எனக்கு பொழுது இருக்கிறது, என்னை தடை செய்பவர் யாரும் இல்லை, என்னால் அவர்களுக்கு சென்று உதவக்கூடும், இத்துணையும் இருந்தும் கூட நான் செய்யாது வாழாயிருக்கிறேன், உதவி செய்யாது வாழாயிருக்கிறேன், அவர்களுடைய துன்பத்தை நீக்காமல் வாழாயிருக்கிறேன் என்று சொன்னால் அது வஞ்சித்தல் என்று பொருள். இருந்தும் செய்யாது இருந்தவர்கள் என்று பொருள். அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ் உலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்பது மூன்றாவது கட்டளை. இந்த உலகத்திலே இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்பம், இனி அடுத்து நிலையான இன்பம் என்று சொல்லப்படுகிற மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம், இந்த ரெண்டும் அருளாலே நமக்கு தரப்படுவதில்லை என்பது மூன்றாவது கட்டளையினுடைய விளக்கம். இதை நன்றாக கவனிக்க வேண்டும். பலர் பொருள் ஈட்டி வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட பொருள் இல்லாது வறுமையில் அவதிப்படுகின்றவர்களை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக இந்த கட்டளை பொருந்தும். தக்க சுதந்திரமும் அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு அறிவும் அவர்களிடம் இருக்கிறது. இருந்தும் அவர்கள் எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள், செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு இழப்பு இரண்டு என்பது கடவுள் கட்டளை. ஆக முதல் இரண்டு கட்டளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அடுத்த மூன்றாவது கட்டளை செய்யாமல் இருந்தால் என்ன இழப்பு ஏற்படும் என்பதையும் குறிப்பிடுகிறது. இந்த இழப்பு சட்டத்தின்படி தண்டனை என்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆதலினாலே இது மனிதர்கள் செய்யாமல் வஞ்சித்தவர்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மூன்றாவது கட்டளையை தொடர்ந்து இன்னொரு விளக்கத்தை வள்ளலார் பெருமான் தருகிறார். தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவர் என்று கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகத்து இன்பத்தோடு நிலையான இன்பமாகிய மோட்ச இன்பத்தை அடையப்படுவதில்லை என்பது ஒரு தண்டனை. இனி அதற்கு அடுத்த தண்டனை, இப்பொழுது அனுபவிக்கின்ற புவனம், புவனம் என்றால் இருப்பிடம், போகம், போகம் என்றால் நுகர்வு, நாம் எதையெல்லாம் நுகர்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அது, இந்த ரெண்டு சுதந்திரங்களையும் இழந்து விடுவர். இருக்கிற ஊரிலே இருந்து வசதி இல்லாத ஒரு ஊருக்கு மாற்றப்படலாம், வண்டி வாகனங்கள் ஏவல் காவல் முதலிய வசதிகளையெல்லாம் அனுபவித்தவர்கள் இந்த வசதியை இழக்க நேரிடலாம், இந்திரியங்களினாலே சுகங்களை அனுபவித்தவர்கள் அந்த சுதந்திரங்களை இழக்க நேரிடலாம். ஆக இது அடுத்த தண்டனையாக அமைகிறது. ஆக கடவுள் வேதத்திலே விதித்திருக்கின்றபடி இந்த இரண்டும் முதல் இரண்டு செய்யாமல் இருந்தவர்களுக்கு தண்டனையாக அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக கடவுள் கட்டளை நான்கிலே நான்காவது கட்டளை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இனி கட்டளை ஐந்து என்பதை நாம் பார்க்கலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே உள்ளத்திலே பெருமான் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்றால், ஜீவகாருண்யம் என்கின்ற செருகோலை கொடுத்தார். சென்று கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆதலினாலே நமக்கு முதல் இரண்டு கட்டளைகளும் நினைவில் இருந்து அதன்படி செயல்படுவோமானால், இந்த அடுத்த இரண்டு கட்டளைகள் கூறுகின்ற தண்டனைகளில் இருந்து தப்பி நாம் அந்த மோட்ச இன்பத்தை அனுபவிக்கலாம். இப்பொழுது அனுபவிக்கின்ற இன்பங்களையும் இழக்காமல் இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இனி அடுத்த கட்டளைக்கு வருவோம். இது ஐந்தாவது கட்டளை, கடவுள் கட்டளை ஐந்து. இந்த ஐந்தாவது கட்டளையிலே பெருமான் அவர்கள் ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். அருள் நியதியை என்று சொல்லி ஒரு விளக்கத்தை பெருமான் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன அருள் நியதி என்றால், தயவினாலே ஆகாரம் கொடுத்து பசியை நீக்குபவர்கள் சித்திமுத்திகளை அடைய அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியார் என்று சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் பிற உயிர்கள் படுகிற இந்த துன்பத்தை எல்லாம் உணர்ந்து அவருடைய துன்பத்தை, எடுத்துக்காட்டாக பசி, முயற்சி செய்து தயவினாலே அந்த பசியை நீக்குகின்றாரோ அவருக்கு சித்திமுத்திகள் வந்து அடையும். இது அருள் நியதி. நியதி என்றால் விதி, அருள் விதி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த இடம் மிகவும் கவனிக்க வேண்டிய இடம். செய்யாததற்கு தண்டனை உண்டு, செய்ததற்கு வெகுமதி உண்டு. அதனாலே இங்கே யார் ஒருவர் தயவினாலே ஆகாரம் கொடுக்கிறாரோ, பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, தன்னுடைய பெயரை பரப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, வாணிகத்திற்காக அல்ல, விளம்பரத்திற்காக அல்ல, உண்மையிலேயே தயவோடு அவர்களுடைய பசியை நீக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு யார் ஒருவர் அப்படி செய்கிறாரோ, அப்படி ஆகாரம் கொடுக்கிறவர் சித்திமுத்திகளை அடையவும் என்று அருள் ஒரு வெகுமதியை குறிப்பிடுகிறது என்பதை நாம் இங்கே மறக்கக்கூடாது. ஆன்மாவிற்கு மூன்று இயல்புகள் உண்டு. அது இயல்பாகவே ஆன்மா அறிவுடையது, அது அறிவு பொருள். அந்த அறிவினாலே அது ஒன்றை விரும்பி அந்த விருப்பத்தின்படி செயல்படுகிறது. அதனாலே மூன்று சிறப்புகள், மூன்று தன்மைகள் ஆன்மாவுக்கு உண்டு. அறிவு, செயல், விருப்பம் என்று அதை குறிப்பிடுவார்கள். இதை வடமொழி நூலார் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று குறிப்பிடுவார்கள். இந்த மூன்றினாலும் இதை பெருமான் அவர்கள் முயற்சி, அறிவு, சுதந்திரம் என்று சொல்லுவார்கள். முயற்சி, அறிவு, சுதந்திரம் இவற்றினாலே சம்பாதிக்கக்கூடிய உரிமை மனிதனுக்கு இருக்கிறது. அதனாலே அந்த சம்பாத்தியத்தினாலே உணவினை தேடி இந்த உயிரை உடலோடு ஒட்டச் செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால் யார் ஒருவருக்கு ஊழ்வகையால், ஊழ்வகை என்றால் வினை, வினை, வினையினாலே ஆகாரம் நேரிடாமல் வருந்துகிற சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அப்பொழுது அவர் யாராவது ஒருவரிடம் கையேந்த வேண்டியதாக இருக்கிறது, அல்லது அந்த பசியை தீர்க்க உணவுக்காக எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஒருத்தரை ஒருவர் எதிர்பார்க்கும்படியாக அவர் தயவினாலே ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் அருள் நியதியாக விதிக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமான் குறிப்பிடுகிறார். இனி அடுத்ததாக வருவது ஆறாவது கடவுள் கட்டளை. இந்த ஆறாவது கடவுள் கட்டளையிலே பெருமான் அவர்கள் மனிதர்கள் பொதுவில் அவசியம் ஜீவகாருண்ய விதியை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். பிறவிகள் பல இருந்தாலும் மனிதர்களை இங்கே குறிப்பாக பெருமான் சொல்லுகிறார்கள். அது கடவுள் கட்டளை என்று விளக்கம் தருகிறார்கள். மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற சீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் என்று அந்த கட்டளையிலே குறிப்பிடுகிறார்கள். பொதுவில் மனிதர்களுக்கு மாத்திரம் என்று விதித்திருப்பதற்கு காரணம் என்ன என்று நம்முள் ஒரு கேள்வி எழுகிறது. பெருமான் அவர்கள் அதற்கு காரணமாக 14 காரணங்களை கூறுகிறார். ஆண் பெண் ஆகிய இருவருக்குமே பசியினாலே ஏற்படுகின்ற துன்பம் ஒன்றுதான், உணவு உண்ட பின்பு ஏற்படுகிற இன்பம் ஒன்றுதான். இது ஒரு காரணம். இந்த பசியினாலே ஏற்படுகிற துன்பங்களை எல்லாம் நம்முடைய மனம், அறிவு, நினைவு, அகங்காரம், முனைவு என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்கள் உணரக்கூடிய தன்மை இருக்கிறது. அல்லாமல் ஒருவர் பசியினாலே வாடி இருக்கிறார் என்பதை அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய குழி விழுந்த கண்களை பார்த்து, களையிழந்த அவருடைய தோற்றத்தை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஒன்றாக இருக்கிறது. ஆணோ பெண்ணோ இருவருமே அதை புரிந்து கொள்ளுகிறார். அதே போல ஒருவர் பசியினாலே சோர்ந்து இருக்கிறார் என்பதை நாம் கண்டவுடனேயே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக கண்ணாலும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் பேசுகின்ற பொழுது அவர் செயல்பாடு முதலியவற்றில் இருந்தும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இனி அடுத்தபடியாக மனிதர்களுக்கு ஆகாரம் கிடைக்கிறது. அந்த ஆகாரம் இரண்டு வகையாக கிடைக்கிறது. பல பிறவிகளிலே செய்த வினைகளின் காரணமாக நமக்கு இன்னது என்று விதித்திருக்கிறபடி ஆகாரம் கிடைக்கிறது. அது ஊழ் வகையினாலே நமக்கு கிடைக்கிற ஆகாரம். அந்த ஆகாரத்தை மட்டும் உண்டு, அந்த உணவை மட்டும் உண்டு மனிதர்கள் உயிரோடு இருக்க முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு மனிதருடைய விதிப்படி அவருக்கு தினமும் ஒருவேளை உணவு கிடைக்கும் என்று இருக்கலாம். அவருக்கு எப்படியாவது அந்த ஒருவேளை உணவு கிடைத்துவிடும். அவர் முயற்சி செய்யாமலே இருந்தாலும் கூட அந்த உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் முயன்றுதான் ஆக வேண்டும். இது அல்லாமல் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவர் உழைத்து இரண்டு வேளை உணவை அவர் தேட வேண்டும். ஆக விதியினாலே கிடைக்கக்கூடிய ஒருவேளை உணவை வைத்தே உடலை அவர் வைத்திருக்க முடியாது. அவருடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம். விதித்த காலத்துக்கு முன்பே அவர் உயிர் இழக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். அதனால் மனிதர்களுக்கு ஊழ் வகையினால் அருள் நியதிப்படி கிடைக்கின்ற ஆகாரம் மட்டுமே வைத்து தேகத்தை நெடுநாள் வைத்திருக்க இயலாது. என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய முயற்சியினாலும் அறிவினாலும் சுதந்திரத்தினாலும் உணவை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி தேடிக்கொள்ளுகின்ற சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளினுடைய அரசியல் சாசனத்தையும் எடுத்து பார்த்தால் தனி மனித உரிமைகள் பற்றி பேசுகிற விதிகளிலே ஒருவர் பணி செய்யவும் பணி செய்வதற்காக ஊதியம் பெற்றுக் கொள்வதற்கும் உரிமை உண்டு என்று விதித்திருக்கிறது. இது கடவுள் கட்டளையினுடைய விதி. அதைத்தான் அவர்கள் அங்கே பொது அறிவினாலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, இப்படி ஒரு பசி ஏற்படுகின்ற பொழுது, துன்பம் ஏற்படுகிற பொழுது ஒருவர் மற்றொருவரை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பசி நீக்கத்துக்கு அப்படி எதிர்பார்க்க வேண்டும் என்பதும் கட்டளைதான். அப்படி எதிர்பார்க்கிற பொழுது யாரை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் தயவோடு இவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்து அந்த பசியை நீக்க வேண்டும். அதனால அப்படி நீக்க வேண்டியது கடவுள் கட்டளையாக அமைகிறது. ஏன் இவ்வளவும் கடவுள் கட்டளையாக அமைகிறது என்றால், மற்ற விலங்குகள் பறவைகள் ஊர்வன இதை போன்ற பிறவிகள் எளிதாக பெற முடியும், ஆனால் மனித தேகம் எளிதாக பெற முடியாது. மிக அரிதாகத்தான் மனித தேகம் வாய்க்கும். இந்த காரணத்தினாலேதான் மனிதர்கள் தற்கொலை செய்யக்கூடாது என்றும், போர் புரியக்கூடாது என்றும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யக்கூடாது என்றும் அருளாளர்கள் மிகவும் வற்புறுத்துகிறார்கள். மனித தேகம் நீங்கினால் மீண்டும் மனித தேகம் கிடைக்கும் என்பது உறுதியில்லை. ஆதலினாலே மனித தேகத்தை லேசிலே நம்முடைய முயற்சியினாலே அடைய முடியாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற தேகங்களை எல்லாம் ஒப்பிடுகிற பொழுது, விலங்குகள் பறவைகள் ஊர்வன நரகர்கள் தேவர்கள் மற்ற தேகங்களை எல்லாம் ஒப்பிடுகிற பொழுது, மனித தேகத்தில் மட்டும்தான் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் உள்ளது என்று வள்ளலார் பெருமான் குறிப்பிடுகிறார். ஏனைய பிறவிகளை விட ஒரு சிறப்பான பிறவி மனித தேகம் என்பதற்கு இது மிக மிக முக்கியமான காரணம் ஆகும். இனி அடுத்தபடியாக, இந்த மனித தேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், முத்து இன்பம் பெறுதற்காகவே கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக குறிக்கோடும் ஆன்மலாபம், அதற்கு கொடுக்கப்பட்ட தேகம்தான் இது என்றும் இங்கே விளக்கம் தரப்படுகிறது. ஆக வேறு எதற்கும் இந்த மனித தேகம் தரப்படவில்லை. நாம் நம்முடைய வாழ்விலே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் சேர்த்தல், புகழ் சேர்த்தல், பெயர் சேர்த்தல், பல இடங்களுக்கும் சென்று வருதல், கண் முதலிய இந்திரியங்களுக்கு இன்பமளிக்கக்கூடியவற்றிலே நாளும் கழித்தல், இவையெல்லாம் இவற்றிலே அடங்காது. இதையெல்லாம் வீண் செயல்கள். ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற குறைந்த காலத்திலேயே நாம் மிகுந்த முயற்சி செய்து அடைய வேண்டிய ஆன்மலாபம் இருக்கிறது. அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தபடியாக ஒரு காரணமாக வள்ளலார் விளக்குவது முக்கியமான தத்துவ காரணம், இந்த மனித தேகம் மட்டுமே முதல் படைப்பு தொடங்கி, கடவுளுடைய முதல் படைப்பு தொடங்கி, கடவுள் சம்மதத்தால் படைக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய படைப்பு தேகம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய மூளை அமைப்பும் நரம்புகளினாலே உடம்பு முழுவதும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு அவைகள் தொடர்ந்து இயங்குவதற்கு இரத்த ஓட்டமும், அதனை உறுதியாக தாங்குவதற்கு ஏற்ற எலும்பும், அதை சுற்றி இறுக பிணைக்கப்பட்டிருக்கின்ற சதைகளுமாக ஒரு மிக நுணுக்கமான மிக மிக ஆற்றலுடைய ஒரு கருவியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை போல எந்த தேகமும் இல்லை, எந்த தேகத்திலும் இவ்வித ஆற்றலும் இல்லை. செயற்கை ஆற்றல் என்று சொல்லப்படுகிற கணினிகளை எல்லாம் உருவாக்கியது இந்த இயற்கை ஆற்றலாகிய மனித அறிவுதான். இதன் முன்பு எத்தகைய செயற்கை ஆற்றல்களும் கூட தங்களுடைய பலனை இழந்து விடுகின்றன, ஆற்றலை இழந்து விடுகின்றன. அதோடு அல்லாமல் அவற்றை கடந்து சிந்திக்கக்கூடிய திறனும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஆதலால் இவ்வளவு நுட்பமான உயர்ந்ததொரு கருவியை நமக்கு தந்திருக்கின்ற கடவுள் இதனுடைய சிறப்பை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், அவர் படைத்த முதல் படைப்பிலேயே உயர்ந்த அறிவுடைய தேகமாக படைத்திருக்கிறார். இந்த இடத்திலே இன்னொரு கருத்தை நாம் சிந்திக்கலாம். கடவுளுடைய முதல் படைப்பிலே மனிதர்கள் இருந்தார்களா என்கிற ஒரு அறிவியல் கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த அறிவியல் சிந்தனையிலே பல ஆய்வுகளும் நடந்திருக்கின்றன. சிறு சிறு உயிரினங்களிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியினாலே இதை கூர்தல் என்று தமிழிலே சொல்லுவார்கள். கூர்தல் அல்லது பரிணாமம் என்று. அதனாலே மனித வடிவம் பெற்ற மனிதர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்று அறிவியல் நூலார் சொல்லுகிறார்கள். இந்த ஆராய்ச்சிக்கு எதிர்கருத்துகளும் இருக்கின்றன. இந்த கருத்துக்களை தொடக்கத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இந்த கருத்துக்களை கூறினவர்களுக்கு தண்டனை எல்லாம் விதித்து பின்னர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட பிற நாடுகளுடைய போக்கும் நமக்கு தெரியும். அருளாளராக விளங்குகின்ற பெருமான் அவர்கள் இங்கே இந்த கருத்தை வெளியிடுகிறார்கள். இந்த கருத்திலே முதல் படைப்பிலே மனித தேகம் இருந்தது என்பது உறுதியாகிறது. இதற்கு மேல் நாம் விளக்கம் காண இயலாது. அதனாலே இதை இங்கே நிறுத்தி கொண்டு இனி அடுத்த கட்டளையாக கடவுளுடைய 7வது கட்டளை என்ன என்பதை பார்ப்போம். இந்த கடவுளுடைய 7வது கட்டளை இந்த பிறப்பினுடைய குறிக்கோளை அடைவதை பற்றிய ஒரு சிறப்பான விளக்கத்தை நமக்கு தருகிறது. அடிக்கடி நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டியது இந்த 7வது கட்டளை. இந்த கட்டளைப்படி மனிதர்கள் தங்களுடைய விதிப்படி தங்களுக்கு கிடைக்கிற உணவை உண்டு பசி தீர்த்து கொண்டு தன்னுடைய முயற்சியினாலே உழைத்து பணம் சேர்த்து உடம்பை உறுதியாக வைத்திருப்பதற்கு வேண்டிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உண்டு தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனமாகிய ஜீவகாருண்யத்தையும் சத்விசாரத்தையும் பின்பற்றி சித்தி முத்தி ஆகிய இன்பங்களை பெற வேண்டும் என்று கடவுள் விதித்திருக்கிறார் என்பதாக உள்ளது. இது ஒரு மிக அருமையான கட்டளை. இந்த கட்டளையிலே பல குறிக்கோள்களுடைய சிறப்பை ஒன்றாக தொகுத்து பெருமான் தருகிறார்கள். முதலிலே வருகிற விதி என்ன சொல்லுகிறது என்றால், மனிதர்களுக்கு விதிப்படி ஒரு உணவு கிடைக்கும். அந்த உணவை அவர்கள் உட்கொள்ள வேண்டும். உட்கொள்ளுவதனாலே அவர்கள் விதிப்படி அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய உணவை அனுபவித்து அந்த விதியினை தீர்த்து கொள்ளுகிறார்கள் என்று. இதை நான் ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக சொல்லுகிறேன். ஒருவர் நிறைய பணம் உடையவர், வசதி உடையவர். அவர் திடீரென்று ஒரு எண்ணம் வந்து ஒரு மரத்தடியிலே ஒரு பூங்காவிலே சென்று அமர்ந்து விடுகிறார். கண்மூடி அமர்ந்திருக்கிறார். ஒரு பகல் பொழுதாயிற்று, ஒரு இரவு பொழுதாயிற்று, அவர் எங்கும் அசையவில்லை. அந்த பூங்காவுக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் அவரை பார்க்கிறார்கள். ஏதோ தியானம் செய்கிறார் என்று சென்று விடுகிறார்கள். இவர் ஏதும் சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. இந்த பூங்காவுக்கு வழக்கமாக வருகிறவர்களும் புதிதாக வருகிறவர்களும் இரண்டாம் நாள் அவரை கவனிக்கிறார்கள். அவர் சோர்வுற்றிருப்பது தெரிகிறது. ஆனால் கண் திறக்காமல் இருப்பதினாலே அவருடைய தியானத்தை அவர்கள் கலைக்க விரும்பவில்லை. ஆகவே அதை பார்த்து கொண்டு சென்றவர் ஒருவர் தன்னுடைய கையிலே இருந்த தண்ணீர் கோளையே அங்கே வைத்து விட்டு செல்கிறார், அவர் குடிக்கட்டும் என்று. மற்றொருவர் அங்கே வந்தவர் இவருடைய நிலையை பார்த்து விட்டு, இப்படி நெடுநேரம் இருப்பதாக தெரிகிறதே, ஏதேனும் பசி இருந்தால் சாப்பிடட்டும் என்று தன் கையிலே உள்ள சிற்றுண்டியை வைத்து விட்டு செல்கிறார். இப்படி 3வது நாள் தொடர்கிறது. இதை பலரும் பார்த்து விட்டு அவரவர்கள் கையிலே இருப்பதையோ அது அல்லது உதவி செய்யக்கூடியதையோ செய்கிறார்கள். இப்பொழுது ஆழ்ந்து சிந்தியுங்கள். அவர்களெல்லாம் இரக்கத்தின் காரணமாக, தயவின் காரணமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த நேரத்திலே அவருக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது. இதை எவ்வாறு நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய விதியின்படி, அதாவது அவருடைய ஊழின்படி, ஊழ் என்பது நாம் அனுபவிக்கக்கூடியது, இப்பொழுது அனுபவிப்பது, பிராரத்தம் நுகர்வினை என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது நுகர்ந்து கொண்டிருக்கின்ற வினைப்பயன் அதன்படி அவருக்கு கிடைத்தது. ஆக எந்தவித முயற்சியும் இல்லாமல் இருந்தாலும் கூட அருள் நியதியின்படி அவருக்கு உணவு கிடைக்கிறது. ஆனால் அந்த உணவை மட்டும் வைத்து அவர் அந்த மரத்தடியிலேயே இருந்து நீண்ட நாள் வாழ முடியாது. சிறிது சிறிதாக உடல் சோர்வுற்று ஒரு காலத்து உடலில் இருந்து உயிர் நீங்குகிற சூழ்நிலை வந்துவிடும். அதனாலே அப்படி வசதி இல்லாதவர் ஒருவர் இருந்தாலும் கூட யார் ஒருவர் தயவினாலே உணவு கொடுக்கிறாரோ அந்த உணவை உண்டு உடலை வலுவுள்ளதாக செய்து கொண்டு தனக்கு இயன்ற வரையிலே தன்னுடைய அறிவு விரிகின்ற வகையிலே முயற்சி செய்து உணவை தேடி ஊட்டச்சத்து உள்ளதாக உணவை தேடி உடலை வலுவுள்ளதாக செய்து கொள்ள வேண்டும். அது விதி. ஆதலினாலே ஆகாமியம் என்பது இவர் செய்கிற முயற்சியை குறித்தது. ஆகாமிய ஆகாரத்தால் என்று பெருமான் குறிப்பிடுவது இதுவே. அந்த ஆகாமிய ஆகாரத்தினாலே முயற்சி செய்து அவர் வாழ வேண்டும். அப்படி அவர் வாழுகின்ற பொழுது அவர் உடலை வலுவுள்ளதாக செய்து கொள்ள முடியும். அப்படி வலுவுள்ளதாக செய்து கொண்டு அவர் சன்மார்க்க சாதனத்தை பயிற்சி செய்ய வேண்டும். சன்மார்க்க சாதனம், சாதனம் என்று சொன்னால் கருவி, ஒரு வழிமுறை, ஒரு பயிற்சி என்று பொருள். சன்மார்க்க சாதனம் என்று உபதேச குறிப்பிலே இரண்டு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பரோபகாரம் என்கிற ஜீவகாரம், இன்னொன்று சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய உண்மையை விசாரித்த. இந்த இரண்டையும் அவர் பயிற்சி செய்ய வேண்டும். அது மிகவும் அவசியம். அதனாலே இந்த கட்டளையை பொறுத்தவரை சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்தால்தான் சித்தி முத்தி ஆகிய இன்பங்கள் கிடைக்கும். அதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். அதனால தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு இந்த உலகியல் இன்பங்களிலே ஆழ்ந்து விட்டால் நாம் குறிக்கோளை சென்று அடைய முடியாது. சித்தி அல்லது முத்தி ஆகிய இன்பங்களை நாம் அடைய முடியாது. அதனால சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் என்று பெருமான் குறிப்பிடுவதை நாம் சிந்தையிலே கொள்ள வேண்டும். இனி உபதேச குறிப்பிலே சுத்த சன்மார்க்க சாதனம் இரண்டு வகைப்படும் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இரண்டு வகை என்று சொல்வது, ஒரு வகை பரோபகாரம், இன்னொரு வகை சத்விசாரம். பரோபகாரம் என்பது பிறருக்கு உதவுதல் என்று பொருள். பிறருக்கு உதவுதல் எப்படி செய்ய முடியும் என்றால் உடலாலே செய்ய முடியும். உடலாலே என்றால் உழைத்து நம்முடைய உழைப்பை அவர்களுக்கு தருவது. சொல்லாலே செய்ய முடியும். நம்முடைய சொல் வாக்கினாலே அவர்களுடைய துன்பம் தீருவது போல நாம் செய்யக்கூடும். பொருளாலே செய்யக்கூடும். முதல் இரண்டும் செய்ய இயலாது என்றாலும் கூட நம்மிடம் பொருள் இருக்குமானால் பொருளாலே செய்ய முடியும். இந்த மூன்றும் ஒன்று. இனி அடுத்த வகை என்ன என்றால் சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய உண்மையை விசாரித்தல் என்ற சாதனம். இந்த உண்மையை விசாரித்தல் என்பது என்ன என்றால் ஒத்த அறிவும் ஒத்த ஒழுக்கமும் உடைய அன்பர்கள் ஒன்று கூடி ஒரு கருணை நன்முயற்சியோடு வாழ்வினுடைய குறிக்கோள், ஆன்மா, கடவுள் உண்மை, நாம் அடையும் நெறி, இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையான முயற்சியில் இருத்தல், இதுதான் சத்விசாரம் என்பது. அப்படி ஒரு ஒத்த அறிவும் ஒத்த ஒழுக்கமும் உள்ள அன்பர்கள் கூட்டம் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய புகழை துதித்து கொண்டும் நம்முடைய சிறுமையை கடவுளிடம் விண்ணப்பித்துக் கொண்டும் இருந்தால் கடவுளினுடைய அருளினாலே அத்தகைய வாய்ப்பு ஒன்று கைகூடும். அதனால இந்த சுத்த சன்மார்க்க சாதனத்தை அனுசரிக்க வேண்டும் என்றும் அந்த முயற்சியிலிருந்து நாம் தவறக்கூடாது என்பதையும் நாம் நினைவிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இனி எட்டாவது கட்டளையாக பெருமான் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்று பார்ப்போம். எட்டாவது கட்டளை, எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்று கடவுளால் ஆணை செய்ததென்று அறிய வேண்டும் என்று கூறுகிறது. எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்பதனாலே என்ன புரிகிறது என்றால், ஜீவகாருண்யத்தை பொறுத்தவரை உயிர்களிடையே பாகுபாடு இல்லை. எந்த உயிர் வருந்தினாலும் அந்த உயிருக்கு அந்த வருத்தத்தை நீக்கி இன்பத்தை தர வேண்டியது ஜீவகாருண்யம். அதனால அதிலிருந்து யாருக்கும் விளக்கம் இல்லை, வேறு எந்த விதிவிலக்கும் கிடையாது. இதை ஒரு ஐந்து கருத்துகளினாலே பெருமானவர்கள், எடுத்துக்காட்டுகளினாலே பெருமானவர்கள் விளக்கம் தருகிறார்கள். முதல் எடுத்துக்காட்டாக, எல்லா மனிதர்களுக்கும் பசி வந்தால் துன்பம் வருகிறது, பசி துன்பம். ஆதலினாலே அந்த பசி துன்பத்தை உணவு அளித்து நீக்க வேண்டும் என்பது ஒன்று. பசியை போலவே அந்த உயிர் கொலை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு வருமானால் துன்பம் வரும். ஆதலினாலே அந்த வாய்ப்பினை தடுத்து அந்த உயிரை பாதுகாத்து அருள வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, பசி போலவும் கொலை போலவும் நோய் வரலாம், அச்சம் வரலாம், வறுமை வரலாம், இதை போன்றவைகளினாலே ஏற்படக்கூடிய துன்பம் வந்தால் அந்த துன்பத்தில் எதையெல்லாம் தன்னால் நீக்க முடியுமோ அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்றும், இனி அடுத்தபடியாக நான்காவதாக, மனிதர்களை தவிர்த்து ஏனைய பிறவிகளாக உள்ள மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, செடி கொடி பயிர்கள் முதலிய ஜீவர்களிடத்தும் பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்திலும் நீக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ரெண்டு வகை துன்பத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த மிருகங்கள், பறவைகள், ஊர்வன இவற்றையெல்லாம் பொறுத்தவரை பயத்தினால் வரும் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றை நாம் அச்சுறுத்தக்கூடாது. அவைகள் அச்சுறுத்தப்படலாம் என்கின்ற சூழ்நிலை வருமானால் அந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். இனி இன்னொன்று இங்கே கவனிக்க வேண்டியது, இது இந்த சூழ்நிலையிலே கொலையினால் வரும் துன்பமும் நேரிடலாம். இந்த கொலையினால் வரும் துன்பம் எப்பொழுது வரும் என்றால், உணவுக்காக கொலை செய்யப்படுவதையே நம்மை சுற்றி நாம் பார்க்கிறோம், அதனாலே வரும். காடுகள் போன்ற இடங்களிலே மனிதர்கள் வேட்டையாடுவதற்காக செல்வதனாலே வரும். போர் முதலிய நடைபெறும் இடங்களிலே போர் கொடுமைகளினாலே வரும். அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் தவிர்க்க வேண்டும் என்றும், அப்படி ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அவைகளெல்லாம் வருந்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுமானால் அவர்களுடைய வருத்தத்தை எவ்விதத்தினாலாவது நாம் முயற்சி செய்து நீக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். ஒரு குறிப்பாக ஒரு கருத்து நாம் பார்க்க வேண்டியது, துஷ்ட ஜீவர்கள் என்று பெருமான் குறிப்பிடுகிறார்கள். தீமை செய்யக்கூடிய, துன்பம் செய்யக்கூடிய உயிரினங்கள் என்று சொல்லுகிறார்கள். பாம்பு, தேள், பூரான், இதை போன்ற நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய நச்சு பிராணிகள், விஷ ஜந்துக்கள் என்று சொல்லுவார்கள். நச்சு பிராணிகள் சில உண்டு. இந்த நச்சு பிராணிகளையும் கொல்லக்கூடாது என்றுதான் பெருமான் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன குறிப்பு தருகிறார்கள் என்றால், அவைகளை அச்சுறுத்தலாம், ஆனால் அவைகளை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆக பாம்பு கடிக்க வரும், கடித்தால் உயிர் போகும் என்று பாம்பை கொல்லக்கூடாது, அதை எவ்வழியினாலாவது பிடித்து கொண்டு நெடுந்தூரம் போய் காடு போன்ற இடங்களிலே விட வேண்டும். இதைத்தான் இப்பொழுது பல அரசியல் சட்டங்களும் வற்புறுத்தி வருகின்றன. மிக அரிதாக இருக்கின்ற விலங்கினங்கள், உயிரினங்கள் இவையெல்லாம் மக்களுக்கு துன்பம் தருவதாக இருந்தால் காட்டு பிரிவினிலே அரசு ஏற்படுத்தி இருக்கின்ற அலுவலர்கள் உதவியோடு அவற்றை பிடித்து அவற்றினுடைய சூழலிலே கொண்டு போய் விட வேண்டும் என்று அரசு விதி செய்திருக்கிறது. அதனால பெருமான் அவர்கள் இங்கே கட்டளையிலே சொல்லியிருப்பது போல அந்த நச்சு பிராணிகளிடம் கூட பயத்தினாலே அவைகளை விரட்டலாம், ஆனால் அவைகளை கொலை செய்யக்கூடாது. அவைகளை கொல்லுவது ஜீவகாருண்யமாகாது. அதனால இந்த அஞ்சு எடுத்துக்காட்டுகளை பெருமான் சொல்லி இந்த ஐந்தினாலும் நாம் இவ்வாறு செயல்பட வேண்டும், இவ்வகை முழுவதுமே ஜீவகாருண்யம், ஆதலால் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். பெருமான் அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு பல பாடல்களிலே திருவருட்பாவிலே காரணத்தை விளக்கி இருக்கிறார்கள். கடவுள் எல்லா உயிர்களிலேயும் செயல்படுகிறார், ஆதலால் உயிர்கள் பொது என்று குறிப்பிடுகிறார். உயிரெல்லாம் ஒரு நீ, திருநடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்தேன் என்று மிக அழகாக எடுத்த முதல் வரியிலேயே பாடலிலே விளக்கியிருக்கிறார்கள். அதனால உயிரெல்லாம் ஒரு திரு பொது என்று பெருமான் அவர்கள் கூறுவதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இனி அடுத்தபடியாக பெரு விண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தன்னை எப்படியெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வளர்த்தார், தனக்கு என்னவெல்லாம் அவர் வரமாக அளித்தார் என்று பட்டியலிடுகிறார். அப்படி கூறுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்னும் கருணை நன்முயற்சியை பெருவித்து என்று குறிப்பிடுகிறார். அதனால எல்லாவற்றையும் பொதுவில் நோக்குவதும் கருணை நன்முயற்சியோடு இருத்தலும் அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடார். அல்பெருஞ்சோதி அகவரிலே நாம் அனைவரும் பாராயணம் செய்யும் பொழுது ஒரு கருத்தினை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் வள்ளற்பெருமானுக்கு அறிவுரை அருளுரை தந்ததாக கூறுகின்ற வரிகள், உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுக என செப்பிய சிவமே என்று குறிப்பிடுகிறார்கள். அதேபோல அகவலின் நிறைவு பகுதியிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அறிவுரையாக, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்கின்ற வரியினை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் அருட்பிரகாச வள்ளலாருக்கு தருகின்ற கட்டளையே, நீ உலகத்து உயிர்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை எல்லாம் நீக்குக என்பதாகவே இருக்கிறது. இனி ஒன்பதாவது கடவுள் கட்டளை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஜீவகாருண்யத்தை யார் செய்வது? வசதி உள்ளவர்களா, வசதி இல்லாதவர்களா, பெரியவர்களா, சிறியவர்களா, இல்லறவாசிகளா, துறவிகளா, சன்னியாசிகளா என்று அவரவர் நிலைக்கு ஒரு ஐயம் வருவது இயல்பு. பெருமான் அவர்கள் யாருக்குமே விதிவிலக்கு தரவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள், கடவுள் ஆணை எப்படி இருக்கிறது என்றால் அனைவரும் இதை அவசியம் செய்ய வேண்டும், எவருக்கும் இதில் விதிவிலக்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இதை மேலான விரதம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். விரதம் என்பது நோன்பு செய்வது, ஒழுகுவது, தவறாமல் ஒழுகுவது, காப்பது விரதம் என்கின்ற அவ்வைப்பாட்டியினுடைய சொல்லை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதமானது தேவர்கள் மனிதர்கள், தேவர்கள் மனிதர்களோட உயர்ந்த நிலையிலே உள்ளவர்கள், அவர்களுடைய பசியை அவர்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவர்கள், அவர்களுக்கும் விதிவிலக்கு தரப்படவில்லை. மனிதர்கள் பொதுவாக பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சமுசாரியாக இருந்தாலும், பிரம்மச்சாரி என்பவர் இல்லறத்தில் இல்லாமல் தனி மனிதராக இருப்பவர், சமசாரி என்பவர் இல்லறத்திலே இருப்பவர், குடும்பம் நடத்துபவர். தவசிகள் தவம் செய்பவர்கள். சன்னியாசிகள் என்பவர்கள் துறவிகள். துறவிகள் ஆண் அல்லது பெண். வார்த்திபர் என்பவர் வயதானவர். வாலிபர் என்பவர் இளைஞர். இது அல்லாமல் சமுதாயத்திலே உயர்ந்தோர் என்றும் தாழ்ந்தோர் என்றும் கருதப்படக்கூடியவர்கள் யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுள் ஆணை என்று அறிய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுவதனாலே இதிலே யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. ஆக கடவுள் கட்டளை 9 ஜீவகாருண்யம் என்பது ஒரு பொதுவான சாதனமாகிறது. இதிலே எவருக்கும் விதிவிலக்கு இல்லை. அதனாலே நான் இந்த நிலையிலே இருக்கிறேன், எனக்கு விதிவிலக்கு உண்டு என்று எவரும் சொல்ல இயலார். ஜீவகாருண்யத்தினுடைய பலன் யார் செய்தார்களோ அவருக்கு சேரும், வேறு இடத்திற்கு போகாது. இந்த ஜீவகாருண்யம் செய்பவர்களுக்கு யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையது. யாவராலும் என்றால் அவரை விட மேல்நிலை என்று கருதப்படுகிற மற்றவர்களாலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் என்று பொருள். பெருமான் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முதல் பிரிவிலே இதை பற்றிய விளக்கம் சொல்லுகிற பொழுது அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். தேவர் முனிவர் சித்தர் யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் என்று சொன்னார். அதனாலே மிகப்பெரிய சிறப்பை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றுபவருக்கு பெருமான் தருகிறார். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களே ஜீவன் முத்தராகிறார். அப்படி அந்த ஜீவன் முத்தர் நிலையை அடைந்து அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயமாகிறார்கள். ஒழுக்க நெறியை பற்றி பேச வருகின்ற பெருமான் அவர்கள் வாழ்வினுடைய குறிக்கோளை குறிப்பிடுகின்ற பொழுது கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாதல் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா, அதனை நாம் இங்கே இணைத்து பார்க்க வேண்டும். ஆக கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவதற்கு முதல் நிலை ஜீவன் முத்தர் நிலை. ஜீவன் முத்தர் நிலையை பெறுவதற்குரிய சாதனமாக விளங்குவது ஜீவகாரம். மிக எளிதாக ஒரு பாடலினுடைய முதல் அடியிலே பெருமான் அவர்கள் விளக்குகிறார்கள். இரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோல். ஈரம் என்பது மனிதர் தயவு, அன்பு என்பது கடவுள் மீது கொள்ளுகின்ற அன்பு. ஆக கடவுளிடத்து உண்மையான அன்பும் ஜீவர்களிடத்து உண்மையான இரக்கமும் இருந்தால் சன்மார்க்கத்தினுடைய இரவாத சூழ்நிலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பாடலிலே உறுதி செய்கிறார். இவ்வளவு சிறப்புகளும் உடைய ஜீவகாருண்யத்தை பெருமான் அவர்கள் மையக்கருத்தாக வைத்து எழுதிய நூலிலே ஓரிடத்திலே மிகவும் அருமையான கருத்து ஒன்றை பதிந்திருக்கிறார்கள். அறிவு விளங்கிய சீவர்களுக்கு எல்லாம் சீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அறிவு விளக்கம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர் இரக்கம் உடையவராக இருப்பார் என்பது பொருள். எல்லாராலும் ஜீவகாருண்யம் செய்ய முடியுமா என்கிற நடைமுறை கேள்விக்கு நாம் வருவோம். ஏழைகள் ஜீவகாருண்யம் செய்ய இயலாது. ஏனென்றால் அவர்கள் பசியை அவர்கள் மாற்றிக்கொள்வதே மிகவும் கடினம். ஒருவேளை இரண்டு வேளை பசி கூட அவர்களை பாதிக்கலாம். அவர்கள் பசியோடு இருக்க வேண்டியது இருக்கலாம். உலக நாடுகளிலே 89 மக்களுக்கு மேல் பசியோடு இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் தரப்பட்டிருக்கிறது. அதனாலே பசி எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. பலர் பசியினாலே பாதிக்கப்படுகிறார்கள். அதனாலே ஏழைகள் ஜீவகாருண்யம் செய்ய இயலவில்லை, இயலாது. அப்படி ஏழைகள் செய்ய வேண்டும் என்று வள்ளலார் கூறவில்லை. சத்விசாரத்திலே பலருடைய கேள்வி இதாக இருக்கிறது. ஏழைகளுடைய பசியை போக்க வேண்டும், பிறர் போக்க வேண்டும், வசதி உள்ளவர்கள் போக்க வேண்டும் என்றுதான் வள்ளலார் வற்புறுத்துகிறார். ஏழைகளுக்கு அந்த விதியை அவர் சொல்லவில்லை. அவர் இதை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். ஏழைகள் யாராவது ஒருவர் பசித்து வந்தால் தன்னால் நீக்க முடியவில்லை என்கின்ற காரணத்தினாலே அவருடைய பசியை நீக்க வேண்டும் என்று தயவோடு மற்றொருவரை கொண்டு அந்த பசியை நீக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏழைகளுடைய கடமையாகிறது. இனி நடுத்தர வருமானம் உள்ளவர்கள், தங்கள் குடும்பத்தினுடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய வசதி உள்ளவர்கள், ஆனால் அதற்கு மேல் போதுமான அளவு பொருள் வருவாய் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு விதியை பெருமான் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விதி, குடும்ப செலவை சிக்கனம் செய்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். பணக்காரர்களுக்கு அவரவர்கள் வருவாய்க்கு தக்கபடி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுற்றத்தார், தன்னுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், தான் குடும்பத்திற்காக பயன்படுத்துகின்ற ஆடு மாடு முதலிய மிருகங்கள், விருந்தாளிகள் அனைவருடைய பசியையும் நீக்க வேண்டும் என்று குறிப்பு தருகிறார்கள். அதனால ஜீவகாருண்யம் நடைமுறையிலே யாராலே அவசியம் செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வி எடுமானால், நடுத்தர வருவாய் உள்ளவர்களினால் குடும்ப செலவை சிக்கனம் செய்து செய்யப்பட வேண்டும் என்றும், பணக்காரர்களினாலே செல்வந்தர்களினாலே அவரவர்கள் வருவாய்க்கு தகுந்தவாறு செய்யப்பட வேண்டும் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலையை பொறுத்து நம்முடைய வருவாய்க்கு தக்க வகையிலே இந்த ஜீவகாருண்யம் செய்யப்பட வேண்டும். வருவாய் மீறியோ தன்னுடைய சக்தியை மீறியோ செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பு ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே எங்குமே காணப்படவில்லை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பெருமைக்காக நாம் பல செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோம். எடுத்துக்காட்டாக அவரவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே செய்கின்ற செலவுகளை கவனித்து பார்த்தால் இது புரியும். திருமணம், மகப்பேறு, பிள்ளைக்கு பெயரிடுதல், வீடு குடிபுகுதல் முதலிய சடங்குகளிலெல்லாம் நாம் பெருமைக்காக மிகவும் விரிவாக ஆடம்பரம் என்று சொல்லுவார்களே அந்த நிலையிலே மிகுதியாக பொருள் செலவழிப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக திருமண அழைப்புதல் அடிப்பதிலேயே 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என்று இந்தியர்கள் மிக எளிதாக செலவழிப்பதை நாம் இங்கு பார்க்கக்கூடும். ஆனால் அப்படி அச்சடித்து அனுப்பப்படுகிற அழைப்புதழ்கள் திருமணம் முடிந்த பின்பு அடுத்த நாள் அதை குப்பை தொட்டியிலேதான் வீசி எறியப்படுகின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல ஒப்பனை செய்வதற்காக பல லட்சங்கள் செலவழிக்கப்படுகின்றன. அவை 3 அல்லது 6 மணி நேரங்களுக்கு மேல் பயன்படுவதில்லை என்பதையும் நோக்க வேண்டும். ஆக இப்படி பெருமைக்காக செய்யப்படுகின்ற செலவுகளை தவிர்த்து அந்த திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் கூட ஏழைகளுடைய பசியை நீக்குவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருந்தோமானால் ஏதேனும் வரக்கூடிய தடைகளெல்லாம் தவிர்ந்து போகும் என்று வள்ளலார் நமக்கு வழி சொல்லித் தருகிறார். அதனாலே நாம் மிக பெருமையாக திருமணம் நடத்துகிற பொழுதும் கூட, 1,000 பேரை அழைத்து திருமணம் செய்யும் பொழுதும் கூட, இன்னொரு 1,000 பேர் ஏழைகளுக்கு அவரவர்கள் இருப்பிடத்திலேயே உணவு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஆடம்பர செலவுகளை குறைத்து அவசியமாக உணவுக்கு அதனை செலவழித்து பிறர் பசியை நீக்க வேண்டும் என்பதையும் நடைமுறையிலே நாம் பின்பற்ற வேண்டும். அதனாலே அன்பர்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய 9 கட்டளைகளையும் மீண்டும் மீண்டும் சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையிலே இவற்றை எவ்வாறு பின்பற்ற முடியும் என்று ஆழ்ந்து ஒரு முடிவு செய்து பயிற்சி செய்ய வேண்டும் என்றும், ஜீவாரணன் ஒழுக்கம் என்கிற நூலை அடிக்கடி பயின்று அதிலே கூறப்பட்டுள்ள பிற தத்துவ கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையான விளக்கமாக இருந்தது. ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கு எங்களுக்கு ஜீவகாரணி ஒழுக்கத்தை படிக்கிறதுக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா.
பெருமானுக்கு சொல்லுங்க.
சரிங்க சரிங்க. இப்ப அடுத்து கேள்வி பதில் நேரத்துக்கு போயிடலாம். அது போறதுக்கு முன்னாடி திரு பிரசன்னா அவர்கள் பொறுப்பாக வசிப்பார்.
நன்றி கோபி. பொறுப்பாகாமை டிஸ்க்ளைமர். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி பிரசன்னா. இப்போ நண்பர்களுக்கு வேண்டுகோள், நீங்க எல்லாம் இப்போ அன்மியூட் பண்றேன். நீங்க எல்லாரும் அவங்கவுங்க மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றவங்க கேள்வி கேட்கும் போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராமல் இருக்கும். நன்றி.
வணக்கம். பிரசன்னா
பேசுறேன்.
முதல் கேள்வி ஐயா,
சொல்லுங்க ஐயா.
அருமையான ஒரு தலைப்புல பல செய்திகளை புது கண்ணத்தோட கொடுத்துருந்தீங்க. எங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டம். அதுல இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் இருக்குங்கய்யா, அதை வந்து நீங்க நிவர்த்தி பண்ணணும். முதல் கேள்வி வந்து, நீங்க சொல்லும் போது இறைவன் வந்து நம்ம இந்த உயிர்களை வந்து அந்த படைச்சாரு, படைச்சு நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக படைச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு கேள்விங்கய்யா, எதுக்காக இறைவன் கிட்ட இருந்து வந்த உயிர்களுக்கு எதுக்காக?
கொஞ்சம் விட்டு விட்டு கேக்க, இந்த கடைசி பகுதி சரியா கேக்கல.
சரிங்க, நான் திரும்ப வேண்டுமா? இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் இந்த இந்த பூமியில் பிறந்து இந்த அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நீங்க எதற்காக இந்த அனுபவங்களை பெற வேண்டும்? எதற்காக இறைவன் வர உயிர்களுக்கு எதற்காக அது தேவை? ஏன்னா இறைவன் கிட்ட இருந்து தானே நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்காக இந்த அனுபவம் தேவை? அப்போ நம்ம அங்க இருந்த போது, இறைவன் கிட்ட இருந்த போது நம்ம சரியா இல்லையா? இதனால இது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா?
கடவுள் பேரறிவுடையவர், அவர் அறிவு பொருள். ஆன்மாக்கள் அறிவு பொருள், ஆனால் சிற்றறிவுடையவை. ஆன்மாக்கள் இயற்கையாகவே ஆணவம் என்கிற மறைப்பை உடையவர்கள். அந்த இயற்கையாகவே அந்த மறைப்பு இருப்பதினாலே அவர்கள், அந்த உயிர்கள் அல்லது ஆன்மாக்கள் தம்மை உணரமாட்டாது. அது மட்டுமல்லாமல் கடவுளையும் அவை உணரமாட்டா. அதனாலே அந்த ஆன்மாக்களுக்கு உண்மை தெரியாது. அவற்றின் மேல் இரக்கம் கொண்டு தன்னை போல ஒரு அறிவு பொருள் இங்கனம் ஆணவம் இருந்தாலே மறைக்கப்பட்டிருக்கிறதே என்று கடவுள் இறங்கி அந்த ஆன்மாக்களுக்கு மனித தேகம் கொடுத்து அனுப்புகிறார். எதற்காக என்றால், அந்த ஆணவத்தை சிறிது சிறிதாக நீக்குவதற்காக. அந்த மனித தேகத்திலே அந்த உயிர்கள் அனுப்பப்படுகிற பொழுது சிறிது அறிவு விளங்குகிற ஏற்பாட்டையும் கடவுள் செய்கிறார். அந்த ஏற்பாடுதான் உடல் உறுப்புகளும் மனம், அறிவு, நினைவு, முனைவு ஆகிய உட்கருவிகளும். இதில் சிறிது சிறிதாக பட்டறிவினாலே அந்த ஆணவம் தேய்கிறது. ஆணவம் தேய தேய அந்த இருள் நீங்குகிறது. நீண்ட நீங்க விளக்கம் பெறுகிறது. அப்படி விளக்கம் பெற்று படிப்படியாக அந்த ஆன்மாக்கள் உயர்ந்து தான் அறிவு பொருள், தன்னை இவ்வளவு காலம் மறைத்திருந்தது அறியாமை என்று தெரிந்து தன்னுடைய அறிவு நிலையை உணர்ந்து தன்னை வழிநடத்துகிறது ஒரு பேரறிவு என்பதை புரிந்து கொள்ளுகிறது. அப்படி புரிந்து கொண்ட பின்பு அந்த பேரறிவுதான் தன்னுடைய தலைவன், தான் அதனை அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் கடவுள் ஆன்மாக்களை படைக்கிறார். படைத்தல் என்றால் அந்த ஆன்மாக்களை உடலில் சேர்த்து இந்த உலகத்திலே உலாவ விடுதல் என்று பொருள். அதனால கடவுளிடமிருந்து நாம் வரவில்லை. கடவுளும் இருக்கிறார், ஆன்மாக்களும் இருக்கின்றன, உலகமும் இருக்கின்றன. இந்த மூன்று பொருள்களும் எப்பொழுதும் இருக்கின்றன, நிலையான பொருள்கள். ஒரு காலத்திலும் இவை தோன்றவில்லை, யாரும் அதை படைக்கவில்லை. மூன்றுமே இருக்கின்றன. அதனால உயிர்கள் ஏற்கனவே உள்ளன. படைப்பு என்றால் என்ன பொருள் என்றால் அந்த உயிர்கள் உடம்போடு சேர்க்கப்படுவதுதான் படைத்தல், தோற்றுவித்தல் என்று வள்ளலார் பெருமான் கூறுவார். தோற்றுவித்தல் என்றால் எது ஒன்று உள்ளதோ அதுதான் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்படி நாம் பொருள் கண்டால் இதற்கு விளக்கத்தை புரிந்து கொண்டது.
ஐயா, இதுல இன்னும் ஒரு நுட்பமான விஷயம் நீங்க சொன்னீங்க. இறைவன் கிட்ட இருந்து வரல, ஆனா இது ஆன்மாக்கள் இருந்தது, இறைவனும் இருந்தார், உலகமும் இருந்தது, அதை இணைக்கிறது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆன்மாக்களை ஆணவத்தோடு படைத்தது யார்? இது வந்து இயற்கையிலே இருக்குதா இல்ல? அந்த நுட்பமான கொஞ்சம் விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து இந்த உடலை படைத்த, உடலையும் ஆன்மாவையும் படைத்த சேர்த்தது இறைவன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆன்மாவை படைத்தது யார்? ஆன்மா இயற்கையாகவே இருந்ததா?
ஆன்மாவை யாருமே படைக்கவில்லை. ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே பெருமான் அவர்கள் ரொம்ப விளக்கமாக சொல்லுகிறார்கள், ஆன்மா என்பது நித்தியமானது, எப்பொழுதும் இருப்பது, அது யாரும் படைப்பதில்லை என்று பெருமான் கூறுகிறார்கள். நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூலிலே மூன்று பிரிவு இருப்பதை பார்த்திருப்பீர்கள். மூன்றாவது பிரிவிலே ஆன்மா பற்றி பெருமான் கூறுகிறார்கள், ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது என்று. அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை, அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது என்று பெருமான் அவர்கள் கூறுவார்கள். அதனால ஆன்மாக்கள் எப்பொழுதுமே இருக்கின்றன. ஆனால் அவற்றினுடைய இயற்கை என்னவென்றால், செம்பிலே களிம்பு போல ஆன்மாக்களுக்கு ஆணவம் என்கின்ற இருள், அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமை இருக்கிறது, அது அப்படி சிறுமைப்பட்டு கிடக்கிறது என்று பேரறிவுடைய கடவுள் இரக்கத்தினாலே இதையெல்லாம் செய்கிறார். அதனால இந்த முப்பொருள் உண்மை என்ற தத்துவத்திலே சொல்லுவது இது மூன்றையும் தான். இது சித்தாந்த முறைப்படி உள்ள விளக்கம். வேதாந்தம் வேறு வகையாக இதை பேசுகிறது. பெருமான் அவர்கள் ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே குறிப்பிட்டிருப்பது இதைத்தான்.
பெருமான் வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, உயிருள் யாம் எம்முள் உயிர் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. அப்போ
ஆமா,
தொடர்பு வருங்க.
உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதற்கு பொருள் என்ன என்றால், எல்லா உயிர்களுடனும் உள்ள எல்லா உயிர்களிலும் இறைவனுடைய அருள் சக்தியினுடைய ஒரு சிறு, மிக 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 சிறு துளி ஒன்று உள்ளே இருந்து இயங்கும். அது உள்ளே இயக்கம் இல்லை என்றால் உயிர்களுக்கு இயக்கம் இல்லை. ஆக எல்லாவற்றிலும் அப்படி கலந்திருப்பதினாலே உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று பெருமான் குறிப்பிடுகிறார்கள். அது சரியான பொருத்தமான கருத்து தான்.
நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
நல்லது. நல்லது
ஐயா. வணக்கம் ஐயா, கோபி பேசுறேங்க.
சொல்லுங்க ஐயா.
கடவுள் நிலையில வந்து ஆன்மா நிலையிலயும் காலம் உள்ளது அங்கயா, அதாவது கடவுள் நிலை அதாவது இதெல்லாம் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்ட நிலை இது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆன்மா. அப்ப அந்த நிலையில வந்து அந்த ஆன்மாகாசத்துல வந்து பல கால் அந்த இருள்ல வந்து ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க இல்லைங்களா. அங்க வந்து காலம் அப்படின்ற அந்த இது இருக்குங்களாயா, இல்ல வந்து பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் காலம்ன்றதே வருதுங்களா?
அதாவது ஆன்மா வந்து அளவிறந்த காலம் ஆணவம் என்கின்ற இருளிலே கிடந்தது என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெருமான் அவர்கள் பெருவிண்ணப்பத்திலே குறிப்பிடுகிற பொழுது பாசாந்தகாரம் என்று குறிப்பிடுவார்கள். மிகவும் இருளாக உள்ளது, அதாவது ஆணவம் என்கின்ற இருளிலே அளவிறந்த காலம் கிடந்தது என்று சொல்கிறார். அப்போ வந்து காலம் வந்து அங்கே கணிக்கப்படவில்லை. காலம் எப்பொழுது கணிக்கப்படுகிறது என்றால் அது உடலில் உள்ளே நுழைகிற பொழுதுதான் கணிக்கப்படுகிறது. தத்துவத்திலே காலம் என்பது ஒரு தத்துவம், அது வித்யா தத்துவம் ஏழிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. காலம் நியதி கலை என்று அந்த வருகிற ஏழிலே அது ஒன்று. அதனால காலம் அப்பொழுதுதான் கணிக்கப்படுகிறது அந்த தத்துவம். அதற்கு காரணம் அது மனித உடலிலே வந்து பெற வேண்டியதை பெற்று அனுபவத்தை பெற்று பின் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்வது என்கின்ற காரணத்தினாலே. அதற்கு முன்னாலே எவ்வளவு காலம் கழிந்தது என்பது நமக்கு தெரியாது, அது காலம் கடந்தது. ஆனால் கடவுளுக்கும் உயிர்களுக்கும் தோற்றம் கிடையாது, அது நாம் மனதிலே நன்றாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லாதவர் கடவுள், அதே போல உயிர்களுக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது. என்றைக்கும் உள்ள பொருள் அறிவு பொருள், தோன்றி மறைவதெல்லாம் அறிவில்லாத பொருள். உலகம் தோன்றி மறையும், உலகத்தில் உள்ள பொருள்கள் தோன்றி மறையும், கடவுளும் உயிர்களும் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. சொல்லுங்க.
சரிங்க, நன்றிங்க. இந்த இன்னொரு பாயிண்ட் அதாவது அந்த கையேட்டில் வந்து 17வது பாயிண்ட்ல ஜீவகாரண்யம் என்கிற மோட்ச வீட்டு திறவுகோலை காலம் உள்ள போதே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து மோட்ச வீடு அப்படின்றது இன்னொரு இடத்துல வந்து ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்றத சொல்லுவார் நீங்களா வல்லலா. மோட்ச
வீடுன்றதுதான்
கடைசி நிலைங்களா, அதாவது கடவுள் நிலை இருந்து அம்மைய மாதல் அப்படின்ற நிலையா, இல்ல வந்து நிலைய குறிப்பிட்ட
மோட்சம்ங்கிறது புராணங்கள்ல உள்ள சொல், எளிதா புரிந்து கொள்றதுக்காக பெருமான் அங்க அது அங்க எழுதியிருக்கிறாங்க. மோட்சம் என்பது நிலையான இன்பம் கிடைக்கிற இடம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து முக்தி அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இப்ப முக்தி மோட்சம் சித்தி இதெல்லாம் வந்து ஒரு சொல்லா எல்லாரும் பயன்படுத்துறதுனால இந்த சந்தேகம் நமக்கு வருது. மலத்திலிருந்து விடுதலை பெற்றால் அது வந்து தகுதி. அந்த தகுதி பெற்ற ஒரு ஆன்மா இன்பத்தை அடைகிறது, அது மோட்சம். அதனால அந்த இன்பத்தை பெறுவது, நிலையான இன்பத்தை பெறுவதே மோட்ச வீடு என்று குறிப்பிடப்படும். நிலையான இன்பம் எப்பொழுது பெற முடியும் என்றால் கடவுள் மயமானால்தான் பெற முடியும். கடவுள் மயத்தை பற்றி பெருமான் அவர்கள் வந்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் என்று குறிப்பிடுகிறார்கள். பேரின்பம் என்பதும் ஆன்ம லாபம் என்பதையும் மிக எளிதாக புரிந்து கொள்ளுகிற வகையிலே அந்த பகுதியிலே பெருமான் அவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள். அது அந்த பகுதிக்குள்ள சொல், அவ்வளவுதான்.
அன்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நான் ஒரு சிலர் மியூட் பண்ணியிருக்கேன், அவங்க நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருதுன்றதுக்காக. நீங்க கேள்வி இருந்தா கேட்கலாம்யா. மற்றவங்க எல்லாம் வந்து நீங்க போனை மியூட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஐயா பேசும் போதும் மற்றவங்க கேள்வி கேட்கும் போதும் லைன்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வரும்.
மிக அற்புதமான விளக்கங்கள்லாம் சொன்னீங்க கடவுளின் கட்டளை பற்றி. அதில் புண்ணியம் செய்யாமல் இருப்பதே பாவம் அப்படிங்கறத பற்றி மிக அழகா சொன்னீங்கயா. அதான் பிற உயிர்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்தா எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும், அதனால் செய்தால் எப்படி வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் மிக அருமையா எடுத்து சொன்னீங்கயா. அற்புதமான கருத்துக்கள், மிக விளக்கமான கருத்துக்கள். சிந்திக்கும் திறன் மனிதனுக்கு மட்டுமே இருப்பதால் தான் ஜீவகருணை ஒழுக்கமே அவன் செய்ய முடியும் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் மிக அற்புதமாக இருந்ததுயா. தெளிவான விளக்கம் கிடைத்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. கேள்வி கேட்கும் எதுவுமே இல்லையா, அற்புதமான விளக்கங்கள் ஐயா.
எல்லா விளக்கமும் வள்ளலார் கொடுத்ததுமா நான் எடுத்துதான் சொல்லியிருக்கேன்.
எளிமையா இங்க எல்லாருக்கும் புரியும் ஒன்னா எடுத்து வைத்திருக்கீங்களே, அதுக்கு உங்களுக்கு நன்றியா.
நல்லதுமா.
ஐயா வணக்கம்.
ஐயா வணக்கம்.
நீங்க ஆன்மா பத்தி
சொல்லுங்க. ஆன்மா பத்தி,
ஆன்மா இச்சை கிரியை ஞானம் சொன்னீங்க, ஆன்மாவோட செயல்.
ஆமா,
இங்க பெருமானார் காட்டறிய இச்சை ஞானம் கிரியை எனும் உச்சத்தி வடிவம் பொதுப்பதம்னு ஒரு திருவடி போட்டி சொல்லியிருக்காரு.
ஆமா, அது வந்து கடவுளுக்கு உள்ள இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி, கடவுள் அறிவு பொருள், பேரறிவு பொருள், அவருடைய சக்திகளை அது குறிப்பிடுது. ஆன்மாவுக்கும் இந்த மூணுமே உண்டு, அது அறிவு செயல் விளைவுன்னு பெயரு. அது வந்து வடநூல் மொழி நூலர் இதே சொல்லுலதான் சொல்லுவாங்க.
அதான் பெருமானார் வந்து இந்த வார்த்தையை இச்சை கிரியை ஞானம் சொல்லாம இச்சை ஞானம் கிரியின்னு சொல்லியிருக்காரு.
அது அதாவது அறிவுதான் செயலாகவும் அறிவுதான் விருப்பமாகவும் வரும், ஞானசக்திதான் கிரியாசக்தியாகவும் இச்சாசக்தியாகவும் இருக்கும். ஞானசக்தி நின்று விளைவது வந்து இச்சாசக்தி, இச்சாசக்தி நின்று விளைவது வந்து கிரியாசக்தி. அறிவு அறிவு விரும்புவதனால்தான் செயல்பட முடியும். அறிவு விரும்புவது என்பதுதான் அறிவுக்கு இயல்பு. ஞானசக்தியினுடைய இயல்புதான் இச்சாசக்தி. ஞானசக்தி என்பது கடவுளுடைய அறிவு சக்தி, பேரறிவு சக்தி. அது இரக்கத்தோடு இருப்பது, கருணையினோடு இருப்பது, அதனாலேதான் அது உயிர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறது. அதனால இச்சாசக்தியினாலேதான் கிரியாசக்தி நடக்கிறது. அது விரும்பி செயல்படுதல் கிரியாசக்தி.
நன்றி.
நல்லது.
ஐயா நான் பிரசன்னா மீண்டும் ஒரு கேள்வி கேக்குறேங்க. ஐயா நீங்க சொல்லிருந்தீங்க ஜீவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது அப்படிங்கறது, இந்த விஷ ஜந்துக்கள் இத பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்ம அது கொஞ்சம் பயமூர்த்தி, அத இருக்கு நம்ம இருக்கிற வாழ்ற இடத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி
சொல்லிருக்கீங்க.
அதை குறிச்சே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு முதலிய வேகைகள், அது அது கூட நம்ம கொண்டு போய் விட்டுறலாம். பட் அதை விட இன்னும் சின்ன சிறிய பூச்சிகள்லாம் இருக்கு நம்மளுக்கு துன்பம் இழைக்கக்கூடிய பூச்சிகள். அது வந்து இப்போ மூட்டை பூச்சியோ அல்லது ஒரு கொசுவோ, இது வந்து அன்றாடம் நம்ம வீடுகள்லயே தான் அது வாழுது. அப்படி இருக்கும்போது இது இதுங்களை பயமுறுத்துறதுங்கிறது முடியாது. இதுங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அறிவு இருக்கா தெரியல, நம்ம பயமுறுத்துனா அது போடுற அளவுக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த பூச்சிகளை நம்ம எப்படி விரட்டுறது? கொசுவாவது பரவாயில்ல, இந்த கொசு வலைக்குள்ள நம்ம உள்ளார இருந்தோம்னா அது வந்து கடிக்காம இருக்கும், அதுல இருந்து நம்ம நம்மள பாதுகாத்துக்க முடியும். ஆனா இந்த மூட்டைப்பூச்சி போன்ற பூச்சிகள் வந்து நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி அது வந்து தன்னுடைய இனப்பெருக்கம் செஞ்சு உற்பத்தி செஞ்சு இன்னும் பல்கி பெருகி அது நம்ம குடும்பத்துல மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வரவங்க, நம்ம போற இடம், எல்லா இடத்துலயும் அது பரவி பெரும் துன்பம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சின்ன பூச்சியை பத்தி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எப்படி கையாளலாங்க?
அதாவது கொசுவ இப்ப வந்திருக்கிற கொசு மட்டைகளை வச்சு தானே உயிரை கொள்ற மாதிரி செய்யறது துன்பம் விளைவிக்கிறது தான், அது ஜீவாரண்யம் இல்லைதான். ஆனால் கொசு வராமல் கொசுவலை கட்டி கொண்டு கொசுவலைக்குள்ளே படுத்துக் கொள்வது என்பது அதை தவிர்க்கக்கூடிய ஒரு வழி, பழமையான காலத்திலிருந்து பின்பற்றுகிற வழி. நீங்கள் கேட்ட மூட்டை பூச்சியும் கரப்பான் போன்றவைகளும் வராமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியிலே நாம ஈடுபடுவதுதான் வழி. அதை போல தூய்மையாக வைத்துக் கொண்டு அது வராமல் அதற்குரிய முயற்சி செய்து கொண்டு இருப்பதுதான் வழி. அது வந்த பின்பு அதை அழிப்பது என்பது ஜீவானந்தத்திற்கு மாறானதுதான். ரொம்பையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வேறு சில காரணங்களினாலே நாம் அறியாமல் அது ஏற்படுமானால், அவற்றிலும் கூட அவற்றை இருந்து நாம் எப்படி அந்த அழிவை குறைத்து கொண்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் நோக்க வேண்டும். அதுதான் ஜீவானந்தத்தினுடைய மைய கருத்து. தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதை போன்ற காலங்களிலே நம்முடைய அறிவையும் அந்த சூழ்நிலையையும் பொறுத்து நாம் முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான்.
நீங்க ஏன்னா இங்க அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்திலே வந்து சட்டங்களே ஏற்றி வச்சிருக்காங்க. அதாவது இந்த யார் வந்து இந்த மூட்டைப்பூச்சியை வந்து கொண்டு வராங்களோ அவங்க தான் அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால வர விளைவுகளுக்கு அவங்க தான் வந்து அந்த பொறுப்பேற்று அதை சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம ஒரு வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஏதோ ஒரு மூட்டைப்பூச்சி வந்துருச்சுன்னா அது அதுவும் மற்ற இடங்களுக்கு அது போய் அது எதுவும் அவங்களுக்கு துன்பம் கொடுத்ததுன்னா அதுக்கான அத்தனை செலவுகளையும் நம்மளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சட்டம்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் ஏன் இதை வந்து முக்கியமாக கேட்டேனாங்க, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தேன். அந்த ஒரு தங்கியிருந்த ஒரு இடத்துல அங்கே மூட்டைப்பூச்சி இருந்திருக்கு, அது தெரியல. மீண்டும் திரும்ப அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 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 அக்ரிமெண்ட்லேயே அவங்க பர்டிகுலராக வந்து இதை கேட்டிருக்காங்க, நீங்கள் அங்கே வேற எங்கேருந்து நீங்கள் வந்து வரும்போதும் மூட்டைப்பூச்சி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து இங்க இருந்து அது இனப்பெருக்கம் பண்ணி மற்ற இடங்களுக்கு பரவிச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு தான் அந்த வீடே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இங்க கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு இந்த மூட்டைப்பூச்சிக்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு கேள்வி கேட்டேங்கய்யா.
நீங்க இப்ப சொல்ற செய்தி வந்து எனக்கு புதுமையான செய்தி, முதல் முறையாக நான் இதை கேள்விப்படுறேன். இங்கே உங்களுக்கு இந்திய சூழ்நிலை தெரியும், இங்கே மூட்டைப்பூச்சிகள் இருக்க வாய்ப்பு உண்டு. பயணங்கள் செல்கிற பொழுதும் விடுதிகளில் தங்குகிற பொழுதும் இதை போல மூட்டைப்பூச்சிகள் நம்முடைய படுக்கைகள் அல்லது பைகளின் மூலமாக நம்முடனேயே பயணம் செய்தும் வருவது உண்டு. ஆனால் நீங்கள் சொல்லுவது போல ஒரு சுத்தமான சூழ்நிலை, தூய்மையான சூழ்நிலை என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவிலேயும் அப்படி இருக்கிறது என்பது எனக்கு சிறிது வியப்பை தருகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு சென்றிருந்தால் இந்த அளவுக்கு ஒரு விதியை சட்டத்தின் மூலமாக கடுமையாக்கி இருப்பார்கள் என்பதும் எனக்கு புரிகிறது. இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது அதை பற்றி உடனடியாக எனக்கு பதில் சொல்வதற்கு இயலவில்லை.
கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. அதாவது ஒரு எதனால இந்த மாதிரி ஒரு சட்டம் இங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு எனக்கு எக்ஸாக்டா தெரியல எவ்வளோன்ட்டு, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய எபிடமிக்கா வந்திருக்கீங்க. பெரிய இது ஒரு மூட்டைப்பூச்சிங்கிறது இந்த இந்த மாநிலத்துல மேசச்சூசெட்ஸ்ங்கிற மாநிலத்துல ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்குது. அப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால அது மட்டும் இல்லை, இங்க வந்து கொசுக்களும் இங்க இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்க கொசுக்களாவது கொஞ்சம் சின்னதா இருக்கும், இங்க இருக்க கொசுக்கள் வந்து ரொம்ப பெரியதான கொசுக்களே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்காலையும் பல இடங்கள் இருக்குங்க. பல இதுவே வந்து பெரிய ஒரு கான்டினென்ட், இங்க வந்து ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்ப நான் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கொசுக்களும் இருக்குது, அதே போல இந்த மூட்டைப்பூச்சிங்கிறதும் இருக்குது.
அப்ப இந்த அறிவியலை பயன்படுத்தி இதை எப்படியாவது தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்க நாட்டில் உள்ளவங்க தான் உருவாக்கணும், அமெரிக்க நாட்டில் உள்ளவங்க தான்.
சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, நன்றி.
ஐயா வேற யாருக்காவது கேள்விதா இருக்குங்களா?
ஐயா நன்றியா. அருட்பெருஞ்சோதி,
நன்றி.
நான் ஜெயராஜ் பேசுறேன் ஐயா. உண்மையிலேயே அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க ஐயா, திருமணத்தின் போது இந்த பத்திரிகைகள் அடித்து நிறைய செலவு செய்து கடைசியில மறுநாளே வந்து குப்பைக்கு போக சொல்றீங்களே, எப்போதே ஐயா? அது ரொம்ப வருத்தமான செய்தி. நம்ம இனிமே சிக்கனமா இருந்துகிட்டு அதுக்கு செலவழிக்கிற அமௌண்ட்டை மிக மிக குறைத்து கொள்ள வேண்டும் ஐயா. நல்ல வழிமுறை சொன்னீங்க ஐயா. அது அதனால அந்த அமௌண்ட்டை வந்து ஜீவகாரியனுக்கு நம்ம செலவு செய்தால் உண்மையிலேயே நல்ல காரியம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி
ஐயா, மகிழ்ச்சி.
ஐயா இன்னொரு இந்த ஜீவகாருண்யத்தில் இன்னொரு கேள்விங்க, பொதுவாக ஒரு சிலர் கேட்கறது இந்த ஜீவகாருண்யத்தினால இந்த பசியை போக்குறதுக்கு நம்ம முற்படுறோம், அப்போ வந்து அந்த பசியை போக்கக்கூடியவர்கள் அதாவது தன்னுடைய பசியை தானே போக்கிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பொருள் இருக்கிறவங்க கூட வந்து அந்த அந்த ஜீவகாருண்யத்தில் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம மற்றவர்களை கொஞ்சம் இந்த சோம்பேறி ஆக்கிறதுக்கு ஆக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலர் சொல்றது. இதுக்கு நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கலாங்க?
பெருமான் அவர்கள் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எதை பேசுகிறாங்கன்னா, உள்ளபடியே பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தல் அப்படின்னு தான் பெருமான் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல விளக்கம் பேசுறாங்க. பசி கொடுமை என்ன என்பதை அவங்க வந்து பல உதாரணங்கள் சொல்லி எடுத்துக்காட்டுகள் சொல்லி விளக்க சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம ஜீவகாருண்யம் செய்தல் அப்படிங்கிறத வள்ளலார் கருத்தை மட்டும் புரிஞ்சிட்டு செய்யறவங்களாக இருந்தால் உண்மையிலேயே வந்து அவங்க வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் நேரடியாக இந்த உணவு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு செய்வார்கள். நம்ம புகழுக்காகவோ நிறுவனத்துக்காகவோ ஒரு சடங்கு போலவோ செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பசி இல்லாதவர்களும் வசதி உள்ளவர்களும் கூட அதிலே பங்கெடுத்து கொள்ளலாம். அது அப்படி நிகழத்தான் செய்யும். ஒரு உங்களுக்கே தெரியாத நிகழ்ச்சி இல்லை, சென்னையில் வெள்ளம் வந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி வந்த பொழுது பல மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து பல பேர் அந்த நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருந்தார்கள். அதையெல்லாம் வசதி உள்ளவர்களும் மற்றவர்களும் செல்வாக்கு உள்ளவர்களும் நடுவே பறித்து கொண்டவர்களும் உண்டு, அந்த வாகனங்களிலே வந்த பொருளை திசை திருப்பி விட்டு சூறையாடினவர்களும் உண்டு. இவர்களெல்லாம் நாம எதுல சேர்க்க முடியும்? அதனால இது உண்மையிலேயே வந்து ஜீவாருண்யம் இல்லை. ஆனால் ஏற்பாடு செய்தவர்கள் ஜீவாருண்ய சிந்தனையாளர்கள், அது அந்த சூழ்நிலையினாலே தகுதி உள்ளவர்களுக்கு சென்று சேரவில்லை, அது வேறு ஒரு குறையினாலே அப்படி நிகழ்கிறது. இப்பொழுது அண்மையிலே கஜா புயலினாலே நாகையை சுற்றியுள்ள இடங்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அந்த புயலினுடைய வேகத்தினாலே பல மரங்கள் சாய்ந்ததினாலே சாலைகளில் உள்ளவையெல்லாம் சீராக்கப்படாமல் மிகவும் உட்பகுதியிலே உள்ள சிற்றூர்களுக்கெல்லாம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சேர்ப்பது தாமதமாயிற்று. அந்த மாதிரி சமயங்களிலே எனக்கு தெரிந்து சன்மார்க்க சங்கங்களும் அன்பர்களும் பலர் 2 சக்கர வண்டி முதலியவைகளிலே உணவை சமைத்து எடுத்துக்கொண்டு உள்புறமாக உள்ள கிராமங்களுக்கெல்லாம் சென்று உணவு கொடுத்து வந்தார்கள். இதை போல செய்வதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். வசூல் செய்வது, விளம்பரம் செய்வது, நாளொன்றுக்கு நாங்கள் 10,000 பேருக்கு செய்கிறோம், 50,000 பேருக்கு செய்கிறோம், 100,000 பேருக்கு செய்கிறோம் என்று செய்வதெல்லாம் உண்மையிலேயே பெருமான் சொல்லுகிற இலக்கணத்துப்படி ஜீவகாருண்யம் ஆகாது. நாம் அந்த வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லது
ஐயா. அப்புறம் இன்னொரு நீங்க அந்த ஜீவகாருண்யத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது நம்ம இந்த செடியும் இந்த எல்லா விலங்குகள் மட்டுமல்லாது தாவரங்களுக்கு கூட நம்ம எந்த துன்பமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தாவரங்கள்லயே பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம உழுது பயிர் பண்ணும்போது கூடவே வந்து மற்ற தேவையற்ற இந்த விஷச்செடிகளோ அல்லது வந்து இந்த களை இதெல்லாம் வருது. இப்போ இந்த இயற்கையாவே நம்ம இயற்கைன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து அந்த உழவு செய்யும் போது அந்த இந்த களையெல்லாம் எடுத்துட்டு தான் பண்றாங்க. இப்போ அதை நம்ம எப்படி பார்க்கலாங்க, அந்த களை எடுத்துட்டு பண்றது அல்லது விஷச்செடிகள் இதெல்லாம் நம்ம இருக்காம பண்றது, அது அதை எப்படி தவிர்க்க முடியுமா, அது என்ன பண்ணலாங்க அந்த விஷயத்துல?
அது பண்டை காலத்திலிருந்தே அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு உழவன் வந்து பிற உயிர்களுக்கு உணவு கிடைப்பதற்காக உழுது பயிரிடுறதுனால அவனுடைய களை எடுத்தல் அப்படிங்கிறதுனால வருகிற பாவமானது பிற உயிர்களுக்கு பசி நீக்குதலுக்காக அவன் செய்கிற அந்த பயிர் தொழில் புண்ணியத்திலே அது வந்து சரியாய் போய்விடுகிறது, அது மிகுதியாவதில்லை, அதனாலே அவனுக்கு பாதிப்பில்லை என்று இதற்கு முன்னாலேயே பேசியிருக்கிறார்கள் அறநூலார். அதனால நாம் அந்த வகையில தான் அதை கொள்ளணும்.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க, அருமையான பதில், நன்றி.
நல்லது
ஐயா. அந்த அந்த டாபிக் ஒட்டி இன்னொரு கேள்விங்க, கோபி பேசுறேன். வள்ளலார் வந்து இப்ப ஜீவகருணை ஒழுக்கத்திலேயே வந்து சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அதாவது இப்ப வந்து காய்கறி எல்லாம் வந்து அதெல்லாம் பறிச்சு சாப்பிடுறது அது வந்து ஜீவகருணம் இல்லையன்ற ஒரு கேள்விக்கு, அது வந்து வெறும் மெகம் வெட்டுற மாதிரி ஒரு இதுதான், அதுல வந்து உயிர் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லைங்களா. இப்ப அதுல வந்து இந்த செடி எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம கீரை எல்லாம் வந்து வரும்போது அதெல்லாம் வேரோட பிடிங்கிதான் நம்ம கொடுக்குறாங்க, அப்ப வந்து கிள்ளி எடுக்காம வேரோட பிடுங்கறத வந்து அதே இதுல தானங்க வரும் கேட்டகரியில.
பொதுவா வந்து நம்ம கீரை வகைகள்ல வந்து நம்ம முளைக்கீரையை வந்து சாப்பிடலாம்னு நம்ம பெரியவங்க சொல்லல, அரைக்கீரையே சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. முளைக்கீரைங்கிறப்ப நீங்க வேரோட பிடுங்கிடுவீங்க, அரைக்கீரைங்கிறப்ப அறுத்துதான் சாப்பிடுவோம். அதனால கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் இது பொருத்தம். முருங்கை இலைகள், கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலைகள்லாம் வந்து இலைகளை பறிக்கலாம் அப்படின்னு விதி, அதை வேரோட தான் பிடுங்க கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய விதி. வேரோட பிடுங்கினா அது உயிரோ போயிடும், கருகிரும், அதனால அது ஜீவானுமித்துக்கு எதிர். இலைகளையோ விதைகளையோ காய்கனிகளையோ கொள்ளலாம், அப்படி கொண்டால் அது தாவர உணவு தான், ஜீவாரண்யத்துக்கு எதிர் அல்ல, விரோதம் அல்ல என்பது விளக்கம். எல்லா கீரைகளிலையும் நாம முழுக்க வேரோடு எடுத்து சாப்பிட்றதில்லை, அதனால அந்த மாதிரி நாம அந்த அந்த வேறுபாட்டை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும்.
சரிங்க, இன்னொரு கேள்விங்க, இப்ப வந்து செடிகள்ல சேரக்கூடிய ஆன்மா வந்து நிலத்தின் மூலியமா வந்து கலக்குதுன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாரு இல்லைங்களா.
ஆமா ஆமா, அதாவது நிலத்துல அந்த நிலத்துல விதைய விதைச்சு தண்ணீர் விடுறோம் இல்லையா, அப்படி தண்ணீர் விடுறப்ப ஆன்மா வந்து அந்த அணுத்தேகத்தோடு கூடி நிலத்துல போய் அந்த நிலத்தினுடைய பக்குவ சக்தியோடு கலந்து அந்த விதைகள்ல ஏறும், அப்பதான் அது முளைக்கும்.
சொல்லுங்க, அது அந்த மாதிரி வர இதுக்கும் இப்ப மனித தேகத்துல வந்து கலக்குற ஆன்மாக்கும் வந்து அதாவது ஒரு மீடியம் மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணுங்களா ஐயா?
இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் படிச்சதுல இருந்தோ இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்தோ இது வந்து பயிர்களுக்கு மட்டும்தான், தாவர வகைகளுக்கு மட்டும்தான் இந்த விதி. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன விதினா, நம்ம புண்ணிய வசத்தினால நம்முடைய போன பிறவிகள்ல இருந்த வினை பயனாலையும் நம்முடைய ஆன்மா ஆண்டவருடைய அருள் சக்தியினாலே எடுக்கப்பட்டு நம்முடைய தந்தையினுடைய உடலிலே 2 மாதம் தங்கி இருந்து பின், அதனால மனித பிறவியை பொறுத்த வரைக்கும் என்ன விதின்னு நான் என்றேன்னா, எனக்கு புரிஞ்சது சாத்திரங்கள் மற்றதுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது, நேரடியாக ஆண்டவர்னாலே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா அணுத்தேகத்தோடு தந்தையினுடைய உடலிலே செலுத்தப்படுகிறது. இதா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன்.
சரிங்க சரிங்க சரிங்க, இன்னும் இன்னொரு கேள்விங்க, அதாவது இந்த மனித தேகம் போனால் மீண்டும் இந்த தேகம் வரும் என்பது நிச்சயம் இல்லை அப்படின்ற மாதிரி வள்ளலார் குறிப்பிட்டுறாருங்களா, அது வந்து இப்ப பாவம் பண்றவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா, இல்ல வந்து ஜீவகாரண்யம் பண்ணாலும் கூட நமக்கு வந்து அந்த விதி இருக்குன்ற மாதிரி சொல்றாருங்களா?
அதாவது நமக்கு வந்து எவ்வளவு பழைய வினை பயன் மீதி இருக்குன்னு தெரியாது, அதனால இப்ப பாவமே பண்ணாம ஜீவாரணமே பண்ணியிருந்தாலும் கூட போன வினை பயன்ல வந்து மீதி இருக்கிறத அனுபவிக்கிறதுக்காக அப்படி தண்டனை பிறவியா நாம பிறக்க வேண்டியது இருந்தால் பிறக்கலாம், அதுக்கு அடுத்த பிறவி வந்தா நமக்கு மீண்டும் மனித பிறவி கிடைக்கலாம், அதனால அது சொல்ல முடியாது. ஹலோ,
சரிங்க. அதாவது இந்த ஜென்மத்துல வந்து நம்ம இந்த ஆகாமியம் பண்ற அதனால சம்பாதிக்கிற அந்த புண்ணியத்தினால கூட அதையும் தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி செய்த கர்ம வினைகள்னால மீண்டும் வந்து நம்ம அந்த பிறவி கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அப்படிதானங்க,
வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. அதுக்காகத்தான் நாம வந்து முழு முயற்சியோட ஈடுபட வேணும்னு அருளாளர்கள் சொல்றாங்க, வள்ளலாரும் சொல்றாரு. அதிதீவிர விருப்ப முயற்சின்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாம் அதான், ஒழுக்கத்தை வற்புறுத்துறதுக்கு காரணமும் அதுதான். நம்ம நீதி எவ்வளவுதான் நமக்கு வினை இருக்குன்னே தெரியாது.
சரி, சரிங்க, நன்றிங்க.
நல்லது
ஐயா, அதனை ஒட்டி ஒரு கேள்வி. அதுதான் நீங்க சொன்னதுதான், அது இந்த ஜென்மத்துல இப்ப இருக்கிற காலத்திலே நம்ம வந்து புண்ணியம் செய்யலைனா, அதாவது பிறருக்கு உதவி செய்யல அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த சுகபோக வாழ்க்கையை கூட இழந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தண்டனை. அதாவது பிற்காலத்துல இல்ல, இப்பவே கூட நீங்க இழக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கறதுனால இப்ப இருக்கிறவங்க அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது இருக்குதுயா? கண்டிப்பாவே.
ஆமா ஆமா, உண்மை, நீங்க சொல்றது உண்மை. நம்ம இத உணர்ந்தோம்னா இத புரிஞ்சுக்கிடுவோம், செய்ய மாட்டோம். ஆனா பல பேர் அப்படி உணர்ந்த மாதிரியே தெரியலையே. நம்ம சுற்றுலையே நம்ம பாக்குறோம் இல்லையா?
ஆமா, அந்த உலகத்துல போய் உயிர் போனதுக்கு அப்புறம் நமக்கு நரகம் வரும் அந்த மாதிரி கூட பயமுறுத்தாம இப்ப இருக்கிறதே கூட போயிரும் அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வந்துடும் இல்லையா? கூடுதலான பயம். நினைச்சாவது மனிதர்கள்,
என்னுடைய வாழ்க்கையில நான் பல பேர் என்னை சுற்றி உள்ளவங்களையே பார்த்திருக்கேன், ஜீவாருண்யம் இல்லாதவங்க எல்லாம் இப்ப அனுபவிக்கிற சுகத்தையே நிறைய இழந்திருக்காங்க. அவங்களால சரியா சாப்பிட முடியாது, எவ்வளவு இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி வீடுகளை வந்து இழந்திருக்கிறாங்க. வீடுகள் இருந்தும் கூட வாடகை வீட்டுலதான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்திருக்காங்க. சொந்த ஊர் விரும்பின இடங்கள்ல இருக்க முடியாமல் வேற இடங்கள்ல போய் இருக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏன் இப்படி ஒரு சிலருக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆழ்ந்து சிந்திச்சால் அப்படிதான் புரியுது. அவங்க எல்லாம் வந்து ஜீவகாருண்யம் இல்லாம போன பிறவில இருந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு குறையெல்லாம் இருந்திருக்கு, அதனுடைய தண்டனையாகத்தான் இதெல்லாம் நடைபெறுது அப்படிங்கறதும் புரியுது. இதுல ஒரு 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 இதுல சிலர் வந்து விருப்பத்தினாலோ அல்லது ஆடம்பரத்தினாலோ கூட அப்படி செய்யலாம், ஆனாலும் நமக்கு புரியுது, ரொம்ப நல்லா புரியுது. ஜீவாருண்ய ஒழுக்கம் படிச்ச பிறகு நம்ம சுற்றியுள்ள வாழ்க்கையை பார்க்கிறப்ப இந்த மாதிரி சில நுட்பமான செய்திகள் விளக்கங்கள்லாம் நமக்கு தெரியுது.
கண்டிப்பா, அறிவு விளக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இறக்கம் இருக்கும் யா, கண்டிப்பா.
அதுதான் பெருமானம் சொல்றார், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு அவர் சொல்றதும் அதுக்கு தான் காரணம்.
ஆமா,
நன்றி.
பேசுங்க.
இப்ப முக்தி அடைஞ்சிருது ஒரு ஒரு நிலை இல்லைங்களா? ஆன்மா முக்தி அடைஞ்சிருது, அதுக்கப்புறம் அதோட அதனுடைய பயன் என்ன? அதோட வாட் இஸ் இட் இஸ் அது என்ன பண்ணும் அதுக்கப்புறம்?
அதாவது ஆன்மா முக்தி அடைகிறதுங்கிறது மலமெல்லாம் நீங்க பெற்று தகுதியை பெற்று நிலையான இன்பத்தை அடைதல். நிலையான இன்பம் தான் நிலையான இன்பம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேண்டாம் நான் சொல்றேன். இப்ப பசி எடுக்குது, சாப்பிடுறோம், சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தி இன்பம் கிடைக்குது, திரும்ப பசி எடுக்கிற வரைக்கும் அந்த இன்பம் இருக்கு. அப்ப அது சிறு பொழுது கிடைக்கிறதுனால அது சிற்றின்பம். ஒரு இடத்துக்கு போறோம், நல்ல ஒரு காட்சி எல்லாம் பாக்குறோம், இயற்கை காட்சி மற்றதெல்லாம் கண்ணுக்கு விருந்தா இருக்குது, அந்த இடத்துல இருந்து நீங்கின உடனே அந்த இன்பம் போயிருது. ஆக சிறு பொழுது சில காலத்திலே மட்டும் அனுபவிக்கிற நேரத்திலே மட்டும் இன்பம் தருவதெல்லாம் இந்த மாதிரி சிற்றின்பம். இது அல்லாமல் எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் எந்த அளவிலையும் எந்த வகையிலும் தடுபடாத ஒரு இன்பம் பேரின்பம் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். அந்த பேரின்பத்தை ஆன்மா அடைகிறது.
அந்த பேரின்பத்தை அடைந்தவுடன், அதாவது நம்மளோட ஜீவகாரணம் நம்ம இந்த நிலைமையிலே பண்றோம், அந்த பேரின்பத்தை அடைந்தவுடன் நம்மளுக்கும் நம்மளால பண்ண முடியுமா இல்ல பண்ணணுமா? அது
புரியல. அந்த பேரின்பத்தை நாம் அடைகிறோம், அந்த பேரின்பத்தை அடைந்த பின்பு
அந்த ஜீவர்களும் மற்றவங்களுக்கு ஜீவகாரண்யம் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறேன்.
அதாவது அது உண்மையிலேயே வந்து அது கடவுள் நிலை அடைந்து அம்மயமாதல் தான் அந்த பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலையை அடைந்துட்டா அவங்களுக்கு வந்து எப்படி கடவுள் வந்து மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரோ அது போல உதவி செய்கிற எண்ணம் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்க கடவுள் சம்மதத்தோடு அவங்கவங்களுக்கு என்னென்ன உயிர்களுக்கு உதவி செய்யணுமோ அதை கடவுள் சம்மதத்தோடு செய்து கொண்டே இருப்பார்கள் அவங்க. அதான் அவங்களுடைய கருணை நன் செயல்.
அப்புறம் முதல்ல ஒரு ஏழு வகையான பயம் சொன்னீங்க, அது நான் சரியா எழுதல, ஆறு தான் எனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? அது
எந்த ஏழு வகையானது?
ஏழு வகையான நீங்க ஆரம்பிச்சதுல முதலே சொன்னீங்க ஏழு வகையான பயம் இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்னாவது
ஏழு வகையான துன்பங்கள் சொல்லியிருப்பேன். அது ஜீவாரண்ய ஒழுக்கத்துல உள்ளது தானே?
ஏழு வகை அபாயங்கள், பாசி, தாகம்.
ஏழு வகை அபாயங்கள் சொல்லுங்க. அதுல வந்து பசி, தாகம், பிணி, இச்சை. பிணி இச்சை, எளிமை, பயம், கொலை. இது அப்படி ஜீவாரண்யத்துல
உள்ளதுதான்.
அதாவது இந்த மனிதன் போல உயிர்களும் மனிதனும் எல்லாரும் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீங்க வந்து தொகுத்து அதை வகைப்படுத்தினீங்கன்னா இந்த ஏழு தான் வரும். இந்த ஏழுக்குள்ள எல்லாமே அடங்கும். அதனால பெருமான் இதுல ரொம்ப அழகா அதை தொகுத்து சொல்லியிருக்கிறார். இது எல்லா உயிர்களுக்கும் பொது, அதனால அதுக்குள்ள எல்லாம் அடங்கும்.
அசைவம் சாப்பிட்டுருக்கோம், அசைவம் உணவு சாப்பிட்டுருக்கேன், பட் இனிமே சாப்பிடலன்னு ரெண்டு மாசமா போயிட்டு இருக்கு. அதோட இன்னைக்கு தூண்டுச்சு எனக்கு, போன வாரம் தான் வள்ளலார் ரோடு பெருமாள் கோயில் வடலூர் போயிட்டு
வந்தேன்.
அதுக்கப்புறம் இப்ப கேக்குறது ஒரு அதிர்ஷ்டம். கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்ப முன்னாடி இந்த இப்ப இந்த பர்த்லயே நான் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் ஆன்மீக தேர்ச்சி அடைய அந்த முக்தி நிலை அடைய வாய்ப்புகள் உண்டா? முயற்சி எடுத்தா
நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்னைக்கு நிறுத்திட்டீங்களோ அன்னைக்கே நீங்க வந்து முதற்படி வர்றீங்க. ஏன்னா பெருமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜீவாருண்யம் பத்தி பேசுகிற சன்மார்க்க கொள்கையினை விளக்கிறப்ப முதல் தகுதியே வந்து அதைத்தான் சொல்றாங்க. அருளை அடைவதற்கு முதல் தகுதி இதை நிறுத்திட்டு வர்றதுதான். அதனால கடவுள்கிட்ட நீங்க விண்ணப்பித்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இதுவரை குடும்ப பழக்கத்தினாலேயோ தெரியாததுனாலேயோ சுவை காரணமாகவோ இருக்கிற இடத்தின் சூழ்நிலை காரணமாகவோ இந்த மாதிரி தவறாக புரிந்து கொண்டதன் காரணமாகவோ இந்த மாதிரி நான் நடந்து கொண்டேன், இல்லைன்னா நடந்து நடக்க நேரிட்டது. அதனால அதை பொறுத்து அருள வேண்டும்னு நீங்க விண்ணப்பிக்க வேண்டியதுதான். உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய உண்மையும் நீங்க இனிமே ஜீவ ஆருண்யத்தோடு சைவ உணவோடு இருக்கிற உண்மையும் உங்களுக்கு வந்து உயர்வை தரும்.
ரொம்ப நன்றியா.
ஐயா கார்த்திக் ஐயா, நீங்க அந்த ஏழு அபாயங்கள் கேட்டீங்க இல்லையா, நாங்க வந்து PDF ஐயா வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதுல வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கய்யா. உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன்.
கோபி, நான் கார்த்திகையாவோட இமெயிலுக்கு வந்து ஜிமெயிலுக்கு வந்து நான் அந்த டாக்குமெண்ட்
அனுப்பிச்சிட்டேன்.
இப்ப சொன்னது எல்லாமே வந்து ஜீவாரண்ய ஒழுக்கத்தினுடைய முதல் பிரிவுல உள்ளது முக்கியமான கருத்துக்களை தான் நான் சொல்லியிருக்கேன். 9 கட்டளைகள் உள்பட எல்லா விளக்கங்களுமே பெருமான் சொன்னதுதான். அதுல ஒண்ணுமே என்னுடைய விளக்கம் இல்லை. அதனால நீங்க திரும்ப திரும்ப அந்த ஜீவாண்மை ஒழுக்க முதற் பிரிவை படிச்சீங்கன்னாலே எல்லாமே ரொம்ப தெளிவா விளங்கும்.
வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சரிங்க, அப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க. இப்ப பிரசன்னா அவர்கள் நன்றி உரை சொல்லுவார். பிரசன்னா.
நன்றி கோபி. ஐயா, இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கான தலைப்புக்கு வந்து மிக மிக அருமையான தலைப்பு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம பல முறை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஒரு முறை படிக்கும் போதும் நம்மளுக்கு பல விஷயங்கள் புரியும். ஆனா இந்த முறை ஐயா நீங்க கொடுத்த இந்த விளக்கத்துல வந்து பல முறை நாங்க படிச்சு அல்லது அனுபவிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளார எங்களுக்கு எல்லாத்தையும் அருமையா தொகுத்து வழங்கியிருக்கீங்க. முக்கியமா வந்து பெருமான் கொடுத்த விஷயங்களை கமாண்ட்மெண்ட்ஸா, அது கட்டளைகளா, அதை வந்து நம்மளுக்கு தொகுத்து அளிச்சது வந்து ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. என்னதான் வந்து ஜீவகாருண்யம் நாம படிச்சிருந்தாலும் பைனலா எல்லாருமே புரிஞ்சுக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஜீவகாரியம்னா பசித்த உயிர்களுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி அதுக்கு அந்த கருத்துக்குள்ளார இன்னும் மற்ற என்ன கருத்துக்கள் இருக்கு. ஜீவகாருண்யம் பண்ணாம இருக்கிறதும் ஒரு பாவம் அப்படிங்கறதையும் வந்து ஒரு அருமையான விளக்கமா சொல்லியிருந்தீங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த விளக்கங்கள் வந்து கண்டிப்பா உதவியா இருந்திருக்கும். எது ஜீவகாருண்யம், எது ஜீவகாருண்யம் இன்மை, எப்படி நம்ம பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு சில கேள்விகள்லாம் நாங்க முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சு வச்சிருந்தா கூட அதுக்கான பதிலையும் நீங்க இந்த உங்களுடைய உரையிலேயே 2 மணி நேரம் உரையிலேயே வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அருமையான சொற்பொழிவு. இது வந்து நாங்க புரிஞ்சுக்கிற ஒரு மொழியில, அதாவது பெருமான் வந்து சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நுட்பமான விஷயங்களை வந்து எங்களுக்கு சரியா புரியாம இருந்தது. ஆனா அதை வந்து கிளியரா ஒரு கட்டளைகளா நீங்க வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தது வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நாங்களும் இனி வந்து இந்த கடவுள் கட்டளைகளை தலைமேற்கொண்டு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். இதுக்கான இந்த முயற்சியை எடுத்து இந்த தலைப்பை ஒட்டி இவ்வளவு விஷயங்களை தொகுத்து எங்களுக்காக அதை கொடுத்து இவ்வளவு நேரம் எங்களோட நேரத்தை கழிச்சு இந்த நேரத்தை எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா ஆக்கியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய கூட கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அருமையான ஒரு விளக்கம், எல்லாரும் நல்லா புரிஞ்சிருப்பாங்கன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள அன்பர் சார்பாகவும் நாங்க இந்த உங்களுக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இன்று நம்மிடையே பகிர்ந்த ஒரு அருமையான அனுபவ சொற்பொழிவினை திரு பேராசிரியர் டாக்டர் வை நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு, வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் உறவுகளும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி, வணக்கம்.
நன்றி பிரசன்னா. இப்ப ராஜி அம்மா விண்ணப்பம் வாசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்கத்தின் சத்திய விண்ணப்ப, இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளை தேவரீ திருவருள் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவிக்கேற்பித்தருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வி தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீ திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி மிக்க நன்றி ஐயா தெரிவிச்சுட்டு வந்தோம்.
நன்றி ராஜிமா. அன்பு அம்மா நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஜோதி பாடல் பாட முடியுங்களா?
இருக்கேன் கோபி பாடுறேன். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வானஜோதி ஞானஜோதி மகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏகஜோதி வ்யோமஜோதி ஏறுஜோதி வீரஜோதி ஏகஜோதி 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 ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதியான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
வாழி என தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருஜோதி வாழி நடராசன் வாழி சிவஞான வழி வாழி என் ஆண்டவன் வாழி என்கோ நருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மார்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க பெருநதி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவித்த சந்துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் 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 வல்லல் மலர் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. மிக்க
நன்றி. வணக்கம். நன்றி
நன்றி ஐயா.
மிக்க நன்றி ஐயா.
நன்றி நன்றி
நன்றிங்க எல்லோருக்கும். மிக்க நன்றி.
நன்றி.